ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நான் படிக்கிறேன். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெக்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றதும் கீழ்ப்படியாமையாய் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் எடறதுக்கு ஏதுவான கல்லும் விழுதலுக்கு ஏதுவான கல்லுமாய் இருக்கிறது. ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரத்தில் நம்ம 4-5 வசனங்களில் ஒரு 2 வேர்சஸ் தான், ஆனால் 4 வாரமாக நம்ம படிக்க வேண்டியதாயிருச்சு இல்லைங்களா. 4 வாரமாக படிக்க வேண்டியதாயிருந்துச்சு. ஆழமான சத்தியங்கள் அதில். நம்ம கடந்த காலத்தில் பல நூற்றாண்டுகளை வாழ்ந்த மனுஷருங்க, பெரிய மனுஷருங்க, சரித்திரத்தில் இயேசுக்காக பெரிய காரியங்களை செஞ்சவங்களுடைய பிரசங்கத்தை படித்தோன்னா அவங்களுடைய பிரசங்கம்லாம் முறையாக வேதத்தை தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று பார்த்தோன்னா அந்த வசனங்களில் ரொம்ப ஆழமாக அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு வசனங்கள்லையும் சாதாரணமாக மேற்பார்வையாக பார்த்துட்டு போயிருக்க மாட்டாங்க. ஒரு மனுஷன் நான் கேள்விப்பட்டேன், ஜெர்மனில் ஜெர்மன் ப்ரீச்சரு ஐசாயாவை வந்து 20 வருஷம் பிரசங்கம் பண்ணி மத்தியத்தில் வந்தாராம். எதுக்கு மத்தியத்தில் தெரியுமா? நடுவில் வந்தாராம். 2வது அதிகாரம் நடுவில் வந்து முடிச்சிருக்கா. 20 வருஷமா பிரசங்கம் பண்ணி உன்னால் நம்ப முடியுமா? அதனால நீங்கள் யாரும் புலம்பக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக போகிறோன்னு. நம்ம ஆக்சுவலாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம். அவ்வளோ ஸ்லோவாக போயே பதியணும்னு பார்க்குறோம், ஆனால் பதியறதில்ல இல்லைங்களா. சில டைமில் 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன படித்தோம்னா யாரும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. அதனால் நம்ம புலம்பக்கூடாது. ஆகவே இதெல்லாம் ஆழமான சத்தியங்கள். இங்கே கரெக்டான சில உண்மையான சத்தியங்களை நம்ம படிச்சுக்கும் போது அடுத்த பகுதியில் நம்ம படிக்கும் போது அந்த காரியம் வரும்போது வேகமாக போக முடியும் இல்லைங்களா. அதனால டைம் எடுத்து நம்ம பார்க்குறோம். பேதுரு வந்து கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் அப்படின்னு நமக்கு சில காரியங்களை சொல்லிட்டு வராரு. பொதுவாகவே எடுத்து பார்த்தோம்னா ஆண்டவர் ரொம்ப நல்லவர் தான் இல்லைங்களா. பெந்தக சபையில் சொன்னால் ஆமேன் அப்படின்னு கத்துவாங்க எல்லாரும். ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லது. இங்கிலீஷில் வந்து காட் அண்ட் குட் அப்படின்னு சினானிமில் வந்ததுன்றாங்க. அதாவது காடு ஒரு குஜி எடுத்துட்டா காட் ஆகிடுது குட். அந்த மாதிரி ஒரே அவர் ரொம்ப நல்லவர், தன்னிலேயே ரொம்ப நல்லவர். அவர் நல்லவர் என்பதை சிருஷ்டிப்பில் காமிச்சிருக்கிறார் இல்லைங்களா. எவ்வளோ அழகாக உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார் பாருங்கள். எவ்வளோ வகைகள், எவ்வளோ ஒரு அழகு, எவ்வளோ சிறப்பு, எவ்வளோ இன்பங்கள், எவ்வளோ சந்தோஷங்கள் உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்கள். ஒரு விதத்தில் நான் ஒரு டைமில் சொன்ன மாதிரி எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக அவர் பண்ணியிருக்கலாம்ல. எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டு. மனுஷருங்கள்லாம் அசிங்கமாக இருக்கணும், எல்லாரும் மண்ணை தான் சாப்பிடணும் அப்படி நம்ம பண்ணியிருக்கலாம். அப்படியே பண்ணியிருக்கிறார் இல்லை. யூ சோ குட், இஸ் வெரி குட். எவ்வளோ அழகா, எவ்வளோ சிறப்பா, எவ்வளோ உயர்வா பண்ணியிருக்காரு. வேதம் என்ன சொல்லுது? அதை உணராம அவரை கர்த்தர் என்றும் அறிந்து, அவரை அவர் தேவன் என்றும் அறிந்து அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறது ரோமர்ல போட்டிருக்கு. அவர் தான் சிருஷ்டித்திருக்காருன்னு சிருஷ்டிப்பின் மூலமா அவர் வெளிப்படுத்துறாரு. அதை உணர தெரியாம நீ கர்த்தர் என்றும் அறிந்து அவருக்கு ஸ்தோத்தறியாமல் போனால் என்ன நடக்கும்னு போட்டிருக்கு. தேவ கோபாக்கினை நம் தலைமையில வருதுன்னு போட்டிருக்கு. சிருஷ்டிப்புக்கே அப்படி போட்டிருக்கு. தேவ கோபாக்கினை நம் தலைமையில் வந்து இழிவான சிந்தைக்கும் இழிவான இச்சை ரோகங்களுக்கும் நம்மளை மனதை ஒப்பு கொடுத்துருவோம். நம்ம மைண்ட் இருளாயிடுதுன்னு போட்டிருக்கு. அது சிருஷ்டிப்பில் அவர் உணராமல் இருக்கும் போதே. அடுத்ததாக பராமரிப்பில் அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கார் பாருங்களேன். எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காரு. பவுல் சொல்றார், அவரே எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் அவர் தான் கொடுக்கறது. உங்களுக்கு தெரியுமா, நமக்கு இருக்கிற உறவு, நமக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா அவர் தான் பண்ணி வச்சது. நமக்கு ஒரு புள்ளை பிறக்குதுன்னா அவர் கொடுத்த பிள்ளைங்க, இல்லைன்னா நம்ம புள்ளையே இருக்காம தான் இருந்திருக்கணும். நமக்கு ஒரு கண் இருக்குது, வாய் இருக்குது, மூச்சு விடுறோம்னா அவர் கொடுக்குற மூச்சு தெரியுமா. ஒரு வேளை சாப்பிட்றோம், ஒரு வேளை தண்ணி குடிக்கிறோம், ஒரு வேளை சிரிக்கிறோன்னா அது அவர் கொடுத்ததுங்க. எல்லாமே அவர் கொடுத்தது. அந்த கொடுத்த தேவன், அருமையான தேவன், நல்ல தேவன் யாருக்கு கொடுக்குறாரு? அவருடைய கட்டளைகளை அவ்வப்போத உடைக்கிற மக்களுக்கு, நன்றி இல்லாத மக்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு பாருங்களேன், எவ்வளோ ஆசீர்வதிக்கிறாருங்க. அதனால தான் அந்த பராமரிப்பில் அவருக்கு நன்றி இல்லாத போகும்போதும் பெரிய பாவம், சிருஷ்டிப்பில் நன்றி இல்லாத போகிறது பாவம், பராமரிப்புலையும் பாருங்களேன். மனுஷன் யோசிச்சு பாருங்க, எந்த இதுக்கோ அழுகுறான், வசதி இல்லைன்னு அழுகுறது, வீட்டில் இப்போ வீடு இல்லைன்னு அழுகுறது, பணம் இல்லைன்னு அழுகுறது, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகல, அது இல்லை இது இல்லைன்னு எவ்வளோ அழுகுறான் அந்த மனுஷன். ஆனால் ஒரு போதும் என் கடவுளுக்கு முன்பதாக நான் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன்னு எப்போங்க அழுகுறான், அழுகுறதே இல்லையா. அதை தான் அவர் கேட்குறது, அதை அழுகுறது இல்லை, மற்றதுக்கெல்லாம் அழுவும் ஆனால் அது கொண்டே அழுவாத, அதை தான் அவர் பார்க்குறது பெரிய பாவம். அந்த மாதிரி மனுஷனுக்கு தொடர்ந்து அவன் ஆசீர்வாதத்தை, அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து வர்றாரு பாருங்களேன். பேதுரு நமக்கு என்ன சொல்லிட்டு வராரு, அப்பா வெறும் சிருஷ்டித்தது மாத்திரம் இல்லை, உங்களை பராமரிக்கிறது மாத்திரம் இல்லை, உங்களை மீட்டு இருக்கிறார். உங்களுக்கு எவ்வளோ நன்றி இருக்கணும், உங்களை மீட்டு இருக்கிறார். அவருடைய அன்பு, அவருடைய நல்லத்தனம், அவர் நல்லவர் என்பதை வெறும் சிருஷ்டிப்பில் பயங்கரமாக காமிச்சிருக்கார், பராமரிப்பில் அது முழுமையாக அவர் எவ்வளோ நல்லவர்ன்றத மீட்பில் தாயா காமிச்சிருக்கிறார். உங்களை மாதிரி பாவிங்களை மீட்டு ரட்சித்து தன்னுடைய குமாரன் மூலமாக காப்பாற்றி உங்களை தன்னுடைய ஆலயமாக குடியிருப்பாக மாற்றி உங்களை ஆசாரியராக மாற்றிருக்கிறார். அதுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்கணும் அதைத்தான் நமக்கு சொல்லி வரார். எவ்வளோ நன்றி நமக்கு இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம மறக்கவே கூடாது, நம்மளை ஆலயமாக ஆசாரியர்களாக எவ்வளோ பெரிய கண்ணியங்க, அது எவ்வளோ பெரிய கண்ணியங்க. அதுலேருந்து அதில் வந்து நம்ம காட்டுற நியாயமான ஒரு ரீசனபிள் சாக்ரிஃபைஸ், ரீசனபிள் ஆராதனை என்ன, நம்மளை நாமளே கொடுக்கணும், நம்மளை நாமளே கொடுக்கணும். அவர் ஆராதிக்க வரும்போது நம்ம கண், நம்ம வாய், நம்ம கை, வெறும் பேச்சு இல்லை, நம்மளையே ஆண்டவரே உம்முடையவர், உம்முடையது உம்முடையது. எப்போ பாரு ஒரு பலிபீடத்தில் வச்சு அந்த பலியிலேருந்து புகை போகிற மாதிரி பரலோகத்துக்கு சுகம் வாசனையாக போகிற மாதிரி நம்ம உள்ளத்துலேருந்து நன்றி, ஆண்டவர் மேலே ஆசை பாசம் உள்ளத்துலேருந்து புகை போய்கிட்டே இருக்கணுங்க. நான் உம்முடையவன் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடையவன்னு எப்போ பார் அந்த சுகந்த வாசனை அவருக்கு போகணும். நம்ம செய்கிற ஜபம் அற்பம் தான், சில நேரங்களில் நம்ம மனசு சரி இருக்கிறதில்ல தான், ஆனால் அதையாவது நம்ம ஒழுங்காக செய்யவானா, அதை இயேசு கிறிஸ்து மூலமாக செய்வோம் போது நம்மளை எவ்வளோ குறை இருந்தாலும் எவ்வளோ மனதில்லாமல் நம்ம செஞ்சாலும் அது தேவனுக்கு பிரியமான பலியாக போய் சேருதான். ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக போய் சேர்றதுனால அதில் இருக்கிற குறைகள்லாம் இயேசு நிவர்த்தி செஞ்சு பிரியமான பலியாக தேவனுக்கு நம்மளுடைய பலியை கொடுக்குறார். அப்போ எவ்வளோ நம்ம கடமைப்பட்டிருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். குறை தான், அதில் சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன் அப்படி நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள், இட் இஸ் அ ப்ராசஸ். ஒருவேளை இன்னைக்கு ஒழுங்காக உங்களால் ஆராதனை செய்ய முடியாமல் இருக்கலாம், ஜபம் செய்யாமல் இருக்கலாம், முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் இருக்கலாம், அதில் தொடர்ந்து நீங்கள் வரணும். கட்டப்பட்டு கொண்டு வருகிறீர்கள், பலி செலுத்துவதற்கு நீங்கள் கட்டப்பட்டு கொண்டு வருகிறீர்கள், அது ஒரு ப்ராசஸ், நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம படிப்போம். இன்னைக்கு பேதுரு இன்னொரு ஃபிலிமை நம்ம காமிக்க போகிறார், ஒரு படமாக காமிச்சு நம்மளை உருக்கிட்டு வர்றாரு. இன்னொரு பெரிய ஸ்லாக்கியம், கிறிஸ்துக்குள் வந்த நாம், ஜீவ கற்கள் கிட்ட, ஜீவ கல்லுகிட்ட சேர்ந்தவர்களை சேர்கிறவர்களாகிய நாம், நமக்கு இன்னொரு சாக்கியம் என்னென்னவோ பேர் யோசிச்சு பார்த்தா கடைசியில் எனக்கு இதான் தோணுது, நமக்கு இருக்கக்கூடிய நித்திய பாதுகாப்பு. அடுத்தது நம்ம வெறும் ஆலயம் மாத்திரம் இல்லை, நம்ம வெறும் ஆசாரியர்கள் மாத்திரம் இல்லை, நம்ம தேவனுக்கு பிரியமான பலிகள் மாத்திரம் இல்லை, அந்த நிலையில நம்ம அதுலேருந்து உளுந்துருவோமா, அதுலேருந்து நமக்கு ஏதாவது ஆயிருமா, இல்லை, அதில் நித்திய பாதுகாப்பு நமக்கு இருக்கு, எட்டர்னல் செக்யூரிட்டி. கிறிஸ்துக்குள் நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு பேதுரு நமக்கு சொல்லிட்டு வர்றாரு, அதை நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் இயேசுவை ஜீவ கல்லாக இயேசுவை சொல்லிட்டு வந்தார் இல்லைங்களா. பேதுரு என்ன பண்ணுறாரு இப்போ அழகா, அந்த அவருடைய பாயிண்ட்டை நிரூபிக்கிறதுக்கு வந்து அவரு இயேசுவை ஜீவக்கல், அந்த கல்லுகிட்ட சேர்ற நம்ம ஆலயம் ஆசாரியர் பலின்னு மாறினதை நிரூபிக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, பழையற்பாட்டிலேருந்து மூணு வசனங்களை எடுத்து நிரூபிக்கிறார். ரொம்ப அதிசயம். ஏன் அப்படின்னா, ஒரு அப்போஸ்தலன், அவரு பரிசுத்தாவினால ஏவப்பட்டு எழுதுறவரு, அவர் ஏதாவது சொன்னா நம்ம கேட்டுக்க மாட்டோம் இல்லைங்களா, தேவ வாக்கா நம்ம எடுத்துக்குவோம். ஆனா அந்த அப்போஸ்தலனே தன்னுடைய வாக்க ஆணித்தரமா நிரூபிக்கிறதுக்கு வேத வாக்கியத்தை ஒரு ஆதாரமாக எடுக்கிறார். புரியுதுங்களா, அதான் அப்போஸ்தலனே வேத வாக்கியத்தை ஒரு ஆதாரமாக தன்னுடைய பேச்சுக்கு எடுத்தோம்னா நம்ம நினைக்கணும் நம்மளுடைய பேச்சுங்களுக்கெல்லாம் வேத வாக்கியம் எவ்வளோ ஆதாரமாக இருக்கணும். அதை நம்ம பார்த்துக்கணும். சரி, நம்ம இப்போ இதை பார்ப்போம். அவரு ஐசாயால இருந்து எடுத்து ஒரு கோட் கொட்டேஷனை கொடுக்கிறார். ஆறாவது வசனத்துல பார்க்கலாம், அந்தபடியே இதோ ஆரம்பிக்கிறார். அந்தபடியே இதோ, பிஹோல்ட். பிஹோல்டுனா என்ன? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், சாதாரணப்பட்ட வார்த்தை இல்லை. இதோ பார், பிஹோல்ட், இதோ பார், லுக் அப்படின்ற மாதிரி. மத்த காரியங்கள் எல்லாம் பார்க்காம இத கவனமா பார். உன் தலையை திருப்பி மத்ததெல்லாம் கவனிக்காம இத கவனமா கூர்ந்து மனசுல பதிகிற மாதிரி இத பார். அதான் அர்த்தம், இதோ பிஹோல்ட் அப்படின்னு வருது. என்ன, என்னத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டோம்னா, இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், மூளைக்கல்லை வைக்கிறேன், அதை பாருன்றார். எதை பார்க்கணும்? மூளைக்கல்லை நம்ம பார்க்கணும். அதை தான் அவர் சொல்றார், மூளைக்கல்லை பார்க்கணும். மூளைக்கல்லுனா என்ன? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கும் போது, ஒரு பில்டிங் கட்டுறோம்னா மூளைக்கல்லு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூளைக்கல்லை பொறுத்து தான் அந்த பில்டிங்கே இருக்கு. அந்த பில்டிங்க்கு உருவம் கொடுக்கக்கூடியது, அந்த பில்டிங்கை தாங்கக்கூடியது, அந்த பில்டிங்கை பாதுகாக்கக்கூடிய ஷேப் கொடுக்கக்கூடியதே மூளைக்கல்லு தான். ரொம்ப முக்கியம் மூளைக்கல். அந்த மூளைக்கல்லை இவர் பேதுரு என்ன சொல்றாரு, எப்பா இயேசு கிறிஸ்து தான் அந்த மூளைக்கல்லு. நான் சொல்லுவது மாத்திரம் இல்ல, நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு பின்பதாக ஐசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிற ஒரு வசனத்தை அவர் எடுக்கிறார். ஐசாயா தீர்க்கதரிசி, தேவன் ஒரு ஆலயத்தை கட்ட போறாரு, அந்த ஆலயத்துக்கு மூளைக்கல்லாக தன்னுடைய மேசியாவை அனுப்பி அவரை மூளைக்கல்லாக மாத்த போறார். அது வெறும் பேதுரு சொன்னது மாத்திரம் இல்ல, நூற்றுக்கணக்கான வருஷமா தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்காரு. அவரு வெறும் அஸ்திபார கல்லு மாத்திரம் இல்ல, மூளைக்கல் எங்க வைக்கிறாரு? முதலாவது என்னத்தை பார்க்கணும்? மூளைக்கல்ல பார்க்கணும். அவர் வைக்கிறாரு அந்த மூளைக்கல்ல பார்க்கணும். எங்க வைக்கிறாருன்னு
போட்டிருக்கு,
சியோனில் வைக்கிறேன். சியோனில் வைக்கிறேன்னா என்ன, ஜயன் ஹாஸ்பிட்டலா? இல்ல, சியோனுனா எருசலேம் இல்லைங்களா. எருசலேம்ல ஒரு மலை இருந்துச்சு, அதுக்கு சியோன் மலை, அது மேலதான் ஆலயம் இருந்துச்சு. இங்க அங்க வைக்கிறேன்றாரு இவரு. அந்த மலை எல்லாம் இடிஞ்சு போயிருக்குது, இப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்க வைக்கிறேன்றாரு? புதிய ஏற்பாடுல சியோன்னா எது கடையாளம்? புதிய ஏற்பாடின் ஆலயம், பரலோகத்து கடையாளம். சியோனில் வைக்கிறேன் அப்படின்னா பரலோகத்தில் வைக்கிறேன். அந்த மூளைக்கல்லுக்கு ரெண்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறாரு. என்ன, எப்படிப்பட்ட கல் அது? தெரிந்து கொள்ளப்பட்டது. இட்ஸ் எலெக்ட், எலெக்ட் ஸ்டோன். தெரிந்து கொள்ளப்பட்டதுன்னா எலெக்ட்னு வந்தாவே நம்ம ஓடிடணும் நித்தியத்துக்கு இல்லைங்களா. காலத்துல நிரூபிக்கப்பட்ட காரியம் இல்ல அது. இட்ஸ் எட்டர்னல் எலெக்ஷன், இறையாண்மை, தேவனுடைய ஆணை. உலகம் உண்டாவதற்கு முன்பதாக எலெக்ட் பண்ண கல், காலத்துல முடிவு பண்ணது இல்ல. இது தெரிந்து கொள்ளப்பட்ட கல். அந்த சாலமன் ஆலயம் கட்டும் போது ஒரு அழகா ஒரு காரியத்தை செய்வாங்களாம். அந்த இடம் வந்து ரொம்ப புனிதமான இடம், சியோன் மலைன்றது. அதனால அங்க வந்து கல்லுங்க ஹேமர் சவுண்டு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்ட்லாம் கேட்கக்கூடாது என்பதற்காக அந்த கல்லை வந்து ரொம்ப தூரமாக போட்டு நல்லா வடிவமைச்சு வெட்டி எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு கல்லை எடுத்துட்டு வந்து அங்கே வச்சு கட்டுவாங்களாம். அங்கே எதுவும் சவுண்டு கேட்கக்கூடாது, முதலே கல்லுங்கள்லாம் முடிவு பண்ணிடுவாங்க, அதுக்கு நம்பரும் போட்டுருவாங்க. போட்டுட்டு அங்கேருந்து எடுத்துட்டு வந்து, இப்போ நம்ம ஃப்ளைஓவர்லாம் கட்டுறது இல்லையா, அங்கே வந்து செஞ்சுனா முதலே செஞ்சு எடுத்துட்டு வந்து வைக்கிற மாதிரி அப்படித்தான் செஞ்சுட்டு இருந்தாங்களா அந்த காலத்தில். அதுல வந்து கல்லு ஒரு முதலே செலக்ட் பண்ணிடுவாங்க, மூளைக்கல் எது, இந்த கல் எதுன்னு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா, தேவன் தன்னுடைய ஆலயத்துக்கு வந்து நித்தியத்திலேயே செலக்ட் பண்ணார் மூளைக்கல் எதுன்னு. அதான் கிறிஸ்து, எட்டர்னல் செலக்ஷன். அடுத்ததாக என்ன மாதிரி கல்? விலையேற பெற்றதும். ரொம்ப அழகான வார்த்தை, விலையேற பெற்றதும். ரொம்ப விலையேற பெற்றதுன்னா நமக்கு என்ன, ரொம்ப காஸ்ட்லினா ரொம்ப விலை, 100,000 ரூபாய் விலைன்ற மாதிரி இல்ல, விலையே கொடுக்க முடியாது அதுக்குன்ற மாதிரி. புரியுதுங்களா? வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். நம்மளால வாங்கவே முடியாது, நம்மளால வாங்கவே முடியாது. கடவுளுக்கே விலையேற பெற்றதுதான். யோசிச்சு பாருங்களேன், கடவுளுக்கே விலையேற பெற்றது அப்படின்னு போட்டிருக்கு. கடவுள் மிக உயர்ந்த விலையா தான் மதிக்கிறது இந்த கல்லத்தான். தெரியுமா, நித்திய தேவன் மிக உயர்ந்த விதத்துல மதிக்கிறது இயேசுவத்தான். அவருக்கே ரொம்ப ப்ரெஷியஸ் இந்த இதுதான் பாக்குறோம். சரி, ஒரு கல்லை வைக்கிறேன், சியோனில் வைக்கிறேன். அது எப்பேற்பட்ட கல்? தெரிந்து கொள்ளப்பட்டதா? தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமா இருக்கிற கல். சரி, அடுத்ததாக என்ன வருது?
அதன்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது.
ரொம்ப அருமையான வசனம், இதைத்தான் நீங்க கவனிக்கணும். அதின்மேல் விசுவாசம் வைக்கிறவன் என்ன வெக்கப்படுவதில்லை. இது வந்து கடவுளுடைய இட்டர்னல் ஆணை, அவருடைய தீர்மானம். அவர் எவ்வளவு முக்கியமா ஒரு காரியத்தை மதிக்கிறாரு, எவ்வளவு முக்கியமா தெரிந்து அவர் வச்சிருக்கிறாருன்றதோடு முடியாம, அதோடு முடிஞ்சுன்னா நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்லணும். அதோடு முடியாம அந்த கல்லினால மனிதக்குள்ள பயன்படும் படிக்கு அவர் அந்த கல்லை சியோன்ல வச்சிருக்கிறார். அந்த மனித குலம் அதுல பயன்படணும், அதனோட அதிசய பயன்பாடு மனுஷ குலத்துக்கு வரணும் என்பதற்காக சியோன்ல வைத்திருக்கிறாரு. அதுல எப்படி நாம் பயன்படுவது? அதன் மேல் விசுவாசம் வைக்கிறவன் என்ன போட்டிருக்கு? வெக்கப்படுவதில்லை. இது ரொம்ப ஃபேவரேட் வசனம். பவுலுக்கு மாத்திரம் இல்ல, பேதுரு கூட தெரியுங்களா? பேதுரு பாருங்களா, ரோமர் 10:9 எடுத்து படிங்களா, கொஞ்சம் இதுக்கு வால்யூம் வைக்கணும். 10:9 ரோமர் 10:9 படிங்களா.
ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய்.
ரட்சிக்கப்படுவாய், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கை செய்து உன் இதயத்தில் நீ விசுவாசிச்ச ரட்சிக்கப்படுவ. அப்புறம்
நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புக்கு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்.
ஓகே, ரொம்ப விசேஷம் அதுல இருக்கணும் இல்லைங்களா, ரொம்ப ரிச் விஷயம் இருக்கணும். என்ன வெக்கப்படுவதில்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம். வெக்கப்படுவதில்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா வஞ்சிக்கப்படுவதில்லை. ஒரு காரியத்துக்காக, ஒரு காரியத்துக்காக ஒருத்தர் மேல முழுமையா எத்தனையோ நம்பிக்கை வச்சு ஏமாற்றம் அடைவதில்லை. அதான் அர்த்தம், ஏமாந்து போக மாட்டேன். ஒரு காரியத்துக்காக ஒருத்தரை நம்புறேன், அந்த நம்பிக்கை என்னை ஏமாத்தாது. அதான் அர்த்தம், வெக்கப்படுவதில்லை. எப்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஏமாற்றம் அடைய விடவே மாட்டார், நம்மளை வெக்கமடைய விடவே மாட்டார். அதாங்க சொல்லுது, அவருடைய வாக்கு தத்தங்களை தான் ஒருபோதும் நிறைவேற்றாம விடவே மாட்டார். அவர் வெக்கமடைவதில்லை. பாருங்களேன், இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பை நோ மீன்ஸ் அப்படின்னா, கிரீக்ல வந்து டபுள் நெகட்டிவ், ஒரு காலம் வெக்கமடைவதில்லைன்னு தானே வருது. ஒரு காலம் முடியவே முடியாது, அவன் வெக்கமடையவே முடியாது ஒருபோதும். காலத்திலையும் சரி நித்தியத்திலும் அவன் வெக்கம் அடையவே முடியாது. இது என்னது? இதுதாங்க நமக்கு இருக்கிற அடுத்த ஸ்லாக்கியம். தேவனுடைய நித்திய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. நம்ம ஒரு காலம் வெக்கம் அடைய போறதில்லை, வெக்கம் அடைய போறதில்லை. ஏன் இங்க பாருங்களேன், ஏன் வெக்கம் அடைய போறதில்லை? பிதா என்ன சொல்றாரு? இந்த கல்லை நான் வைத்திருக்கிறேன், இந்த கல்லை நான் வைத்திருக்கிறேன். அதுதான் பிதா வச்ச கல். இது பிதா வச்ச கல். நம்ம கன்ஃபெஷன், நம்ம விசுவாச அறிக்கையில ஒரு டாபிக் நம்ம படிச்சிருக்கிறோம், த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து வந்து அவர் வெறும் ரட்சகர் மாத்திரம் அல்ல, அவர் தானா தன் விருப்பத்தோடு வந்தவர் அல்ல, பிதானால நியமிக்கப்பட்டவர், தெய்வத்தினால தீர்மானித்து அபிஷேகம் பண்ணி நியமிக்கப்பட்டவர். த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கிரைஸ்ட், பிதா நியமிச்ச ஒரு காரியம். அவர் சொல்லி இருக்கிறார், இது மேல நம்பிக்கை வைக்கிறவன் ஒரு காலம் வெக்கமடைய வருதில்லைன்னா, பிதா ஒரு காரியத்தை கட்டணும்னு ஆரம்பிச்சு பாதியில நிறுத்துவாரா? ஒருபோதும் நிறுத்த மாட்டார். அவர் அப்படிப்பட்ட தேவன் இல்ல. அதான் பாருங்களேன், ஒரு காலம் வெக்கமடைவதில்லை அப்படின்னா, இயேசுவை நம்ம எவ்வளோ விஷயங்களை அவருடைய வாக்கு தத்தங்களை இயேசு மேல வச்சு நம்புறோம், ஆனா ஒருபோதும் ஒரு காலம் வரப்போறது இல்ல. இயேசுவை பத்தி எவ்வளோ நான் நம்புனேன், ஆனா கடைசியில இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. அந்த எவ்வளோ காரியம் கேள்விப்படுறோம் இயேசுவை பத்தி, எவ்வளோ கேட்டு அவரை நம்புறோம், அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம், கடைசியில நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? ஐயோ இவ்வளவுதானான்னு ஒரு ஏமாற்றம் நம்ம அடையவே மாட்டோம். அந்த தென் தேசத்து ராணி, குயின் ஆஃப் ஷீபா அப்படின்வாங்க, அந்த அம்மா சாலமனை பத்தி எவ்வளோ கேள்விப்பட்டுச்சு, கேள்விப்பட்டு எப்படியெல்லாம் இருக்க முடியுமான்னு போய் பார்த்துட்டு என்ன சொல்லிச்சு தெரியுமா கடைசியில? இதுல இருக்கிற பாதி கூட நான் கேள்விப்படலை, எவ்வளோ மகிமையா இருக்கே, எவ்வளோ அதிசயமா இருக்க. அப்படித்தாங்க இயேசுவை பத்தி இருக்கும் நமக்கு. இயேசுவை பத்தி இருக்கும், அவருடைய வாக்கு தத்தங்கள் பரிசுத்தாவினால எழுதப்பட்டிருந்தாலும் அவர் எவ்வளவு பெரிய மகிமைய சுதந்திரத்தை நமக்கு வச்சிருக்கிறாருன்றத நம்மளால சிந்திக்கவே முடியாது. இயேசுடைய இயேசு உண்மையா அறியும் போது, அவருடைய மகிமையை காணும் போது நமக்கு இருக்கிற ஒரே வேதனைய வெக்கம் என்ன தெரியுமா இருக்கும், அவர் நம்பினோன்னு வெக்கப்பட மாட்டோம், ஐயோ அவர் இன்னும் நம்பலையேன்னு வெக்கப்படும், ஐயோ எவ்வளவு குறைவா நம்பிட்டோமே அவரேன்னு தான் வெக்கப்படும். ஒரு காலம் வெக்கமடைய மாட்டான். ஹிஸ்டரியில எடுத்து பாருங்களேன், பெரிய பெரிய பரிசுத்தவான் எல்லாரையும் லைன்ல வச்சு கேட்டு பாருங்களேன், இயேசுவை நம்பினதற்கு ஒரு மனுஷனை கண்டுபிடிங்க, யாராவது வெக்கப்பட்டவங்க ஒரு மனுஷனை கண்டுபிடிங்க, அவங்க இயேசுவை முன்னாடியே நம்பலையேன்னு தான் வெக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் பாக்குறோம் இங்க இந்த வசனம் வந்து வெக்கப்படுவதில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை அப்படின்னு ஒரு இது வருது. ஐசாயால இதுக்கு இந்த அர்த்தத்துக்கு இன்னொரு மீனிங் வருது பாருங்களேன், ஐசாயா 28:16 இயேசுவை இந்த கல்லின் மேல் விசுவாசம் வைக்கிறவன் வெக்கப்படுவதில்லை என்றத அங்க எப்படி வருது 28:16
அதனால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரிசுத்தப்பட்டதும் வெளியேறப்பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான்.
பதறான்னா என்ன தெரியுமா, பதறான் அப்படின்னா ஒரு கெதி கலங்கி போறதுன்றது உங்களுக்கு தெரியுமா, கெதி கலங்கி போறது, ஒரு கெதி கலங்கி போய் அங்கேயும் இங்கேயும் ஒலாத்துறது தெரியுமா, அங்கேயும் இங்கேயும் ஒலாத்திக்கிட்டு ஒரு 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 எப்போ பாரு ஒரு அவசரம், ஒரு கவலை, ஒரு ஒரு பொங்குறது, எப்போ பாரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 ப்ரெஷர், ஒரு டென்ஷன், ஒரு பிபி பதறது தெரியுங்களா, அப்படியே பதறது, ஐயோ அங்க ஓடுறது, இதை செய்ய பாக்குறது, இதை செய்ய பாக்குறது, அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல, பதறி பதறி. ஏன் தெரியுமா, உலகத்துல இயேசு அறியாத எல்லா மக்களுடைய வாழ்க்கை அதுதான் இல்லையா, துன்மார்கனுக்கு இலைப்பாறுதல் இல்லைன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவனுக்கு சமாதானம் இருக்கவே முடியாது, பதறான். இந்த கல்லின் மேல் தன்னுடைய நம்பிக்கையை வச்சிருக்கிறவனுக்கு அந்த மாதிரி கெதி கலங்கி போக மாட்டான், பதற மாட்டான். அதாங்க போட்டிருக்கு என்ன வாக்குத்தத்தை பாருங்களேன், ஏன்னா அவன் இந்த கல்லின் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் அமைதியோடு இலைப்பாறுதலோடு உறுதியோடு கான்பிடென்ட் அவன் இருப்பான். அதான் அந்த வாக்குத்தம், இந்த கல்லின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் பதறான். ஏன், அவனுக்கு கஷ்டம் இல்லையா, அவனுக்கு உபத்திரம் இல்லையா, இருக்குது, அவன் நிகழ்காரியத்தை அவசியமானதால் கொஞ்ச காலம் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால்ன்ற வாக்கு தத்துவத்துல நம்பிக்கை வைத்து பராமரிப்புல தான் நம்பிக்கை வைத்து நிகழ்காரியத்தை தாங்கி கொண்டு எதிர்காலத்தை நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கறதுனால அவன் பதறான். உலக மனுஷர்களை யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கையெல்லாம் பதறது தாங்க, ஐயையோ 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 ஐயையோ, பிபி டென்ஷனு அது இது 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 இது. ஆனா இந்த கல்லின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பதறான் பாருங்களேன், என்ன வாக்கு தத்துவம், பதறான், என்ன நடந்தாலும் பதறான். ஏ எவ்வளோ எவ்வளோ போராட்டம் இல்லையா, இல்லை போராட்டம் இருக்குதான், ஆனால் எப்பவும் காமா அவனால் இருக்க முடியும். இன்னும் ரோமர்ல என்ன போட்டிருக்குன்னா, இதே வசனம் நான் பார்த்த மாதிரி, யூ வில் நாட் பி கன்ஃபவுண்டட் அப்படின்னு இங்கிலீஷ்ல, தமிழ்ல அக்கப்படான் தான் வருது, கன்ஃபவுண்டட்னா குழம்பி போக மாட்டான், குழம்பி போக மாட்டான், குழம்பி போறது என்ன செய்யறதுனே தெரியல, வேற இடத்துக்கு எங்கேயாவது போயிருவோமான்னு ஒருபோதும் அப்படி ஆக மாட்டான். இந்த கல்லின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் அவன் எவ்வளவுதான் பிசாசு உலகம் மாம்சம் இச்சைகள் அவனை வந்து தாக்கும், ஒருபோதும் குழம்பி போக மாட்டான். அவனுக்கு உலகத்துல கஷ்டங்கள் வரதான் செய்யும், சிலுவைகள் வரதான் செய்யும், துன்பங்கள் வரதான் செய்யும், ஆனா இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது, அவன் பதறான், ஒருபோதும் குழம்பி போக மாட்டான், கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து மேல உண்மையான நம்பிக்கை வச்சிருக்கவங்க அதுதாங்க பெரிய பாக்கியம். யோசிச்சு பாருங்களேன், பதறதே இல்லை, சாந்தம், ஒரு அமைதி, ஒரு நம்பிக்கை, அப்படி நமக்கு இருக்க முடியும். அதுக்காக உலகம் எவ்வளவு ஏங்குது தெரியுமா, உலகத்துக்கு கிடைக்காதுங்க, துன்மார்கனுக்கு இலைப்பாறுதல் இல்லை, பீஸ் இல்லை அப்படி இருக்கிறார். இந்த கல்லின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் பதறான், வெக்கப்படான், என்ன வேணும் வேற, அவன் கடைசி வரைக்கும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, உபத்திரம் கஷ்டம் கிஷ்டம் இதெல்லாம் தேவையானதுனால அவசியமானதுனால வருதுன்னு பராமரிப்பை நம்பி கடைசி வரைக்கும் போறான். கடைசி அவன் வாழ்க்கை முடியுது, அவனை ஐசியூல அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, மூக்குல வாயிலெல்லாம் பைப்பு மாஸ்க போட்டிருக்காங்க, மூச்சு வாங்குது, அவனால பாடதான் முடியாது அந்த நேரத்துல. ஆனா ஒரு ஒரு மூச்சுலயும் அவன் பதறமாட்டான் தெரியுமா அவங்களுக்கு, அவன் பதறமாட்டான். ஒரு ஒரு மூச்சுலயும் இயேசு 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 அந்த கல்லின் மேல் நம்பிக்கை வைத்தவன். அந்த வேதனை பட்டு இந்த உலகத்தை விட்டு போகலாம், உலகத்தை விட்டு போய் அவனுக்கு மகிமையான இன்னைக்கு ரெவலேஷன்ல படிக்க போற மகிமையான மரணத்தினால வெக்கப்படுவதில்லை. ஆனா ஒரு நாள் இந்த வானு சுருளு சுருளை போல உருண்டு போவோம், எக்கால சத்தம் கேட்கும், எல்லாம் கிறிஸ்து மகிமையோடு இறங்கி வருவார், உலகமே அழிஞ்சு போவோம். உலகம் அழிஞ்சு போகும்போது தான் நீதிபதியா வந்து இறங்குவாரு. அந்த நேரத்துல அவன் பதறுவானா? இந்த கல்லின் மேல் நம்பிக்கை வைத்தவன் எல்லோரையும் தேவன் நியாய தீர்த்து நரகத்துல தள்ள போறார், அவன் நிக்குவான். அவன் நின்று அந்த நியாயாதிபதியே ஆராதிக்கிற மாதிரி அவன் நிக்குவான். ஒருவேளை நீங்க என்னன்னு நம்மள, ஒருவேளை நீ என்னப்பா ஆச்சின்னு நம்மள வந்து நியாயாதிபதி கேட்டாருன்னா நம்ம என்ன சொல்லலாம்? அவர் பார்த்து, சாமி அந்த கல்லின் மேல் நம்பிக்கை வைத்தவன் பதறான்னு சொல்லியிருக்கிற, வெக்கப்படுவ மாட்டான்னு சொல்லியிருக்கிறேன்னு அந்த மேல நிக்குவான். அவன் கான்பிடண்டா நிற்பான், பதறான். இது ஒரு இட்டர்னல் செக்யூரிட்டிங்க. எல்லா மனிதர்களும் நரகத்துல தூக்கி போடும் போது இவனுக்கு அந்த பதறுதல் இருக்க முடியாது. ஏன்னா இதாங்க அந்த வாக்கு தத்துவம் நம்ம கொடுக்குது, இட்டர்னல் செக்யூரிட்டி. தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன் நரகத்துக்கு போயிட்டானா கடவுளுடைய பேரு நித்தியமா கலங்கப்பட்டோம். தெரியுமா உங்களுக்கு, நான் கிறிஸ்து மேல விசுவாசிக்கிறவனா இருந்து நான் நரகத்துக்கு போயிட்டேன்னா, பிசாசு ஒரு ஆத்மாவை தெரிந்து கொள்ள ஆத்மாவை ஜெயிச்சிருச்சுன்னா அது ஜெயிச்சிட்ட மாதிரிங்க. தெரியுமா உங்களுக்கு, அதுதான் ஜெயிச்சிட்ட மாதிரி. விடுவாரா கடவுள்? ஒருபோதும் ஒருபோதும் விட மாட்டார். காலத்துல இல்ல, மரணத்துல இல்ல, நித்தியத்துல இல்ல, ஒருபோதும் வைக்கப்பட மாட்டான், ஒருபோதும் பதறான். என்ன ப்ராமிஸ் பாருங்களே, இதாங்க நம்மளுடைய இட்டர்னல் செக்யூரிட்டி. உலகமே வானங்கள் சூரியங்கள் எல்லாமே ஒளிந்து போனாலும் இவனுக்கு ஒண்டி ஒரு பெரிய பாதுகாப்பு, பெரிய பாதுகாப்பு, பெரிய ஆசீர்வாதங்க. அது பெரிய ஆசீர்வாதம். இது யாருக்கு? எல்லோருக்கும் இல்ல, யாருக்குன்னு பார்க்கணும். யாருக்கு? அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவன், அவர் மேல் அந்த கல்லின் மேல் விசுவாசம் வைக்கிறவன். விசுவாசம் வைக்கிறதுனா என்ன? நம்ம இயேசுவை பத்தி நம்புறது ஒரு விஷயம், இயேசுவை நம்புறது ஒரு விஷயம். அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. இயேசுவை பத்தி நிறைய பேர் நம்புறாங்க, இயேசுவை நம்பணும். இயேசு மேல, அந்த கல்லின் மேல நம்ம நம்பிக்கை இருக்கணும், இயேசுவை பத்தி இருக்கக்கூடாது. பாருங்களேன், என்ன அந்த என்ன மாதிரி நம்பிக்கணும்? கடவுள் அந்த கல்லை வச்சிருக்கிறார், நான் சியோனில் இந்த கல்லை வைக்கிறேன், பிதா வச்சிருக்கிறார். என்னமா வச்சிருக்கிறாரு? நம்மளுடைய கோப நிவாரண பலியாக, the propitiation for our sins. அப்படி அவரை நம்பணும். என்னுடைய கோப நிவாரணத்துக்கு கடவுள் வச்சிருக்கிற கல்லு இதுதாங்க. உங்களுக்கு தெரியுமா ஏங்க நம்ம வாழ்க்கையில ஏங்க அவ்வளோ உபத்திரவம் கஷ்டம், புருஷன் பொண்டாட்டி அடி பிள்ளைங்க சொல்ற பேச்சு கேட்கறதுல உடம்பு, ஏங்க அவ்வளோ வேதனை இந்த வாழ்க்கையில? ஏன் தெரியுமா இதெல்லாம் இருக்குது? எதையோ நினைச்சு அழுகுறோம், அவர் சரியில்லை இவர் சரியில்லை. ஏன் தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் கடவுளுடைய கோபம் நம்ம தலைமையில இருக்குங்க. அது எப்போ உணர்வோம் நம்ம? கடவுளுடைய கோபம் தலைமையில இருக்கிறதுனால தாங்க வாழ்க்கை இப்படி இருக்கு, இவ்வளவு உபத்திரம் வருது. The wrath of God is on our head. அந்த கோபம் தலைமையில இருக்குது. அந்த கோபம் இப்ப வந்ததில்லை, அந்த கோபம் ஆதாம் ஏவாளுக்கே அவங்க பாவம் செய்யும் போது வரல. அந்த கோபம் ஏவாளை பார்த்து சொன்னார், அம்மா உன் புருஷன் பொண்டாட்டி நீங்க ஒழுங்காவே இருக்க மாட்டீங்க, உன் புள்ள அவன் சொல்ற பேச்சு கேட்காம உன் மனசை உடைச்சு அழு வச்சுக்கிட்டே இருக்கும், ஆதாமே நீ வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்படுவ, உடம்பு கெட்டு போவோம், உனக்கு வியாதி வரும், அது வரும், சுகர் வரும், அதுலயே மண்ணுல இருந்து வந்த மண்ணுக்கே நீ திரும்ப. அந்த கோபத்துல வாழ்றோம், அந்த கோபாக்கின்னு இருக்குங்க. அந்த கோபத்துல இருக்கிறதுக்கு கடவுள் காலம் அந்த காலத்துல இருந்தே ஆரம்பிச்சு ஒரே நம்பிக்கை யாரு கொடுத்திருக்கிறாரு? அந்த கோபத்தை நீக்கக்கூடிய ஒருத்தரே யாருங்க? அவங்களுக்கே சொல்லலாம், ஆதாம் ஏவாள் அந்த சாபத்துல சுருங்கி போயிருக்கும் போது அவங்களுக்கு கொடுத்த ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒரு வித்து வரப்போகுது, சீடு, பிசாச நுறுக்கிற ஒரு வித்து, கோபத்தை நிவாரணம் செய்கிற, கோபம் நீக்கிற ஒரு வித்து வரப்போகுது. எல்லா காலாகாலமா அடையாளங்கள் மூலமா, ஓமைகள் மூலமா, உதாரணங்கள் மூலமா, சடங்காச்சாரியங்கள் மூலமா எல்லாத்தையும் என்ன காமிச்சிட்டு வர்றாரு? வரப்போறார், வரப்போறார், ஜாதிகளினுடைய ஆசை, கோப நிவாரண தேவன் வரப்போறாருன்னு காமிச்சிட்டு வந்தார். வந்து அவர் இயேசுவை சரித்திரத்துல கொண்டு வந்திருக்கிறார். அவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் போது தாங்க கோபம் போகுது. அந்த கோபம் நம்ம மேல இருக்கிற கோபம் போகுது. அது மேல நம்பிக்கை வைக்கணும், அது மேல. அவர் வந்து எனக்காக, அவர் தான் தெய்வம், தேவ மனுஷனாக இந்த உலகத்துக்கு தான் வந்து தன்மேல் என் பாவத்தை, என் பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டார். அந்த மாதிரி நீங்க நம்புறீங்களா? உங்க பாவத்தை தன்மேல் சுமந்திருக்கிற தெய்வம், தன்மேல் எடுத்துக்கிட்டு மறித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் சியோன்ல வைக்கப்பட்டிருக்கிற கல், அதன் மேல் நம்மளுடைய நம்பிக்கை இருக்கணும். அப்படி வச்சிருக்கிறீங்களா இயேசு மேல? அப்படி கேட்டா என்ன சொல்றது? ஆமாங்க, நாங்க இயேசப்பாவை தான் நம்புறோம், இயேசப்பா பாட்டை தான் கேட்கிறோம், இயேசுவே இயேசுவே முதுகொலிச்சா எந்திரிச்சா இயேசுவே இயேசுவே. அது இல்லைங்க நம்பிக்கை. நம்பிக்கைனா என்ன தெரியுமா? நம்பிக்கை இங்க சொல்றாரு பாருங்களேன், ஒரு ஃபவுண்டேஷன் கல்லு, அந்த கல்லு மேல ஒரு ஃபவுண்டேஷன் கல்லு மேல இன்னொரு கல் எப்படிங்க இருக்கும், எப்படி இருக்கும்? ஒரு முதா சொல்றாரு பாருங்களா, இதாங்க விசுவாசம். என்ன ஒரு கல்லு ஃபவுண்டேஷன் கல்லு மேல எப்படிங்க உட்காரு? தன்னுடைய முழு வெயிட்டும் அது மேல தானே போட்டிருக்கோம் இல்லைங்களா? போடாது, தன்னுடைய முழு வெயிட்டும் அது மேல தான் இருக்கும். அது தங்க சைட்ல ஒட்டிக்கிட்டு இங்க ஒட்டிக்கிட்டா இருக்கு, இல்ல முழு வெயிட்டும் ஃபவுண்டேஷன் கல்லு மேல தான் இருக்கும். இயேசுவாசி, ஒரு விசுவாசி இயேசுவை நம்புறதுனா என்ன தெரியுமா? தன்னுடைய முழு வாழ்க்கையும், தன்னுடைய கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், நித்தியத்துக்கும் காலத்துக்கும் உரிய எல்லாவற்றையும் இயேசு மேல போட்டு அவரே சரணம்னு உட்கார்ந்து இருக்கிறவன் தாங்க ஒரு விசுவாசி. அவர் மேல இருக்கணும் முழு விசுவாசம் எல்லாத்துக்கும். இயேசு எந்த அளவுக்கு அந்த கல்லு வந்து கற்பாறை மேல உட்காருதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த பில்டிங் கட்டப்படும். அப்படியா விசுவாசிக்கிறோம் இயேசுவ? வெறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாடுறது இல்ல, முழுசா ஹோலி இயேசு மேல. ஒரு ஒரு சாவி ஆணியில எப்படி தொங்குது? வெயிட் எல்லாம் எது மேல இருக்குது? ஆணி மேல இருக்குது. அந்த மாதிரி இயேசுவை நம்புறது தாங்க, அதுதான் விசுவாசம்ன்றது. இங்க நூறு வித கவலை, உன் வாழ்க்கையை நீயே நடத்த பாக்குறது, நீ ஒழுங்கா நடந்து, இயேசு மேல இருக்குதா நம்பிக்கை? அதாங்க பாக்கணும். இயேசு மேல ஒரு கல்லு எப்படி எல்லா என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் இயேசு மேல நான் போடுறேன், இயேசு மேல போடுறேன். இயேசு மேலேயே இருக்கிறது என் மேல இல்ல, என்னுடைய சொந்த முயற்சிகள் இல்ல நம்பிக்கை, என்னுடைய சொந்த கிரியைகள் இல்ல நம்பிக்கை, இயேசு மேல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அப்படி இயேசுவை நம்பி இருக்கிறீங்களா? அதான் நீங்க கேட்கணும். இயேசு அந்த கல்லின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் பதற மாட்டான், அந்த கல்லின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவன் பயப்பட மாட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. நமக்கு அப்படி இருக்கா? இயேசு மேல நம்பிக்கை எல்லாம் அவரு தான், அவர் மேலதான் என் நம்பிக்கை. அப்படி இருந்தா வெக்கப்பட மாட்டோங்க, அதான் தேவனுடைய வாக்கு தத்துவம். அப்படி நம்புறீங்களா? அதைத்தான் நீங்க கேட்டு பார்க்கணும். அப்படி நம்புறீங்களா? உங்க வாழ்க்கை பதறத்துக்கு, வெக்கப்படுறதுக்கு, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நிம்மதி இல்லாம போறதுக்கு காரணம் என்னங்க? இது இல்லையா? அப்படி இல்லை, அப்படித்தான் நாங்க இருப்போம், பயந்து பயந்து வாழ்வோம். அப்படி பயந்து பயந்து வாழ்ந்து என்னத்தை சாதிச்சீங்க? என்னத்தை சாதிச்சீங்க கேளுங்களா? என்னத்தை பெருசா சாதிச்சு போயிட்டீங்க? ஜீரோவா நிக்கிறோம், உங்களுக்கு தெரியுதா? ஜீரோவா நிக்கிறீங்க, பயந்து பயந்துட்டேன், பயந்து பயந்து பயந்து, ஐயோ என் வாழ்க்கை, தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் இழந்து போயிருவான் இயேசு சொல்றார். பயந்து பயந்து, இதே பயந்து 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 கடைசியில உலகத்தை விட்டு போகும்போதும் ஜீரோவா தான் முடியும். இந்த வாழ்க்கை வேணுமா? இந்த கல்லின் மேல உங்க நம்பிக்கையை வைங்க. இன்னில இருந்து வைக்கலாம். அந்த தேவன் சியோன்ல இன்னைக்கு வச்சிருக்கிறார், இன்னில இருந்து நான் இயேசு மேலதான், எனக்கு வாழ்க்கை குடும்பம் எல்லாமே இயேசுதான், இயேசுவேன்னு என்ன கொடுக்குறியோ அதை நான் வாங்கிக்கிறேன், உன் மேலதான் என் நம்பிக்கை. அப்படி வைக்கும் போது வெக்கப்பட விட மாட்டாருங்க. அப்படி வைங்களே, அப்படி அவர் மேல விழுந்துருங்களே, நானே வலியினார் என்ன சொல்லியிருக்காரு பாருங்களா? யாராவது அப்படி பேசியிருக்காங்களா? நான் முதல்ல சொன்னேன், கம்மநலிக்கு எந்த பக்கம் போனோம்னா ரைட் சைடு போ, லெஃப்ட் சைடு போன்னு. யாராவது நான் தான் வலின்னு சொல்லியிருக்காங்களா? என்ன பாஷைங்க அது? நானே வலி, ஏன் என் மேல விழுந்துரு. ஒரு நெருப்புல கொதிக்கிற ஒரு புள்ள பில்டிங்ல இருந்துச்சுன்னா அது கேட்குது, என்ன வலி என்ன வலி, நான் எப்படி புழைக்கிறது எங்கடின்னா, நானே வலி, என் மேல வந்துரு, என் மேல வந்துரு, நான் தான் வலி, என் மேல போட்டுரு பாரத்தை எல்லாம். அதாங்க பண்ற, அதான் விசுவாசி. ஒரு விசுவாசி கம்ப்ளீட்லி ரிலைஸ் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படி நிற்கும் போது ஒரு போதும் வெக்கப்பட விட மாட்டார். சரி, அதான் முதல் ஒரு பாதுகாப்பு, ஒரு விசுவாசிக்கு இருக்கிற முதல் பாதுகாப்பு. சரி, அடுத்த ஸ்லாக்கியத்தை பார்ப்போம். இது ஒரு பெரிய அதிசயமானது. அடுத்ததாக என்ன சொல்றாரு? ஆகையால் பாருங்களா, முதலாவது இதோ அப்படி அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற மூளைக்கல்லாகிய மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெக்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதே. பேதுரு சொல்றது இல்ல, பரிசுத்தாவி சொல்றது இல்ல, வேதத்துல சொல்லி இருக்கிறதே. இட்டர்னல் ட்ரூத். அந்த கல்லை நம்ம கொடுத்திருக்கும் போது ஏங்க இன்னும் சாபத்துல பாவத்துல வாழும்? பாவ நிவாரண கோப நிவாரண பலியாக இறங்கி வந்திருக்கிறாரு. இயேசுவே எல்லாம் இயேசுவேன்னு அவர் மேல நம்ம நம்பிக்கை இருக்கணும். ரெண்டாவதாக ஆகையால் படிங்களா,
விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது.
விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது. அஞ்சாவது ஸ்லாக்கியம், நமக்கு இருக்கிற அஞ்சாவது ஸ்லாக்கியம் என்ன என்ன பேர் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. என்ன போட்டிருக்க, இயேசு கிறிஸ்து மேல நமக்கு வருகிற, அவரை விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து மேல நமக்கு வருகிற பிரியம், நமக்கு வருகிற நேசம், நமக்கு வருகிற பாசம் அப்படின்னு கூட சொல்ல என்னென்னவோ வார்த்தை ட்ரை பண்ற. இதாங்க அடுத்த ஸ்லாக்கியம், இயேசு கிறிஸ்துவை ஒரு விசுவாசி விசுவாசிக்கும் போது இந்த உலகத்திலேயே இயேசு தான் அவனுக்கு ரொம்ப ப்ரெஷியஸா போயிடுறான். ரொம்ப ப்ரெஷியஸ், எந்த அளவுக்கு ப்ரெஷியஸ்ன்றத நான் வந்து எப்படி சொல்றது, அது சொல்ல கூட முடியாது. அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன கடந்ததுன்னு சொல்லலாம், ஒரு 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 கடல்ல இருக்கிற ஒரு டிராப்பை தான் சொல்ல முடியும். நான் ஒரு விதவிதமா தலைப்பு போட்டு சொல்ல பாக்குறேன் பாருங்களேன். முதலாவது இயேசு கிறிஸ்து எவ்வளவு ப்ரெஷியஸ்னு தியாலஜிக்கலா பார்ப்போம், ரெண்டாவது ஹிஸ்டரியில பார்ப்போம், மூணாவது என்னுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமா பாக்குறோம், நான் நிறைய சொல்லணும்னு விரும்புறேன். முதலாவது இயேசு கிறிஸ்து தியாலஜிக்கலா எவ்வளவு ப்ரெஷியஸ்னா, உலகத்துல உலகத்தை உண்டாக்குன கடவுளுக்கு விலை மதிப்பில்லாத ரொம்ப ப்ரெஷியஸா அவர் மதிக்கிறது வந்து இயேசுவை தான். அதை விட பெரிய மதிப்பு அவருக்கு ஒரு ஒண்ணுமே இல்லை. அந்த தேவன் இயேசுவை ப்ரெஷியஸ்ன்னு அவர் பாக்குறாரு, ரொம்ப ப்ரெஷியஸா. இவர் என் நேச குமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், ஐ அம் ப்ளீஸ்ட். அவ்வளோ ப்ரெஷியஸ் இயேசுவை ப்ரெஷியஸா யாருக்கு தெரியும் தெரியுமா, அந்த பிதானால தம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் மறுஜென்மம் அடைந்த மக்கள், அந்த பிதாவுடைய உயிர் யாருக்குள்ள வந்திருக்கிறதோ அந்த உயிர் வந்திருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, கடவுள் இயேசுவை பார்க்கிற மாதிரி கொஞ்சம் நம்மளால பார்க்க ஆரம்பிக்கும். இயேசுக்கு பிதாக்கு இயேசு ரொம்ப ப்ரெஷியஸ், பிதா இயேசு அவ்வளோ ப்ரெஷியஸா பார்க்கிற மாதிரி அவருடைய உயிர் நமக்குள்ள வரும்போது நம்மளும் ஓரளவுக்கு இயேசுவை ப்ரெஷியஸா பார்க்க ஆரம்பிப்போம். அது ஒரு அடையாளம். இயேசு உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷியஸா இருந்தாருன்னா, விலை மதிப்பு இல்லாதவர் இருந்தாருன்னா என்ன அடையாளம், யூ ஆர் பார்ன் அகேன் அர்த்தம். அது ஒரு முக்கியமான அடையாளம். யோசிச்சு பாருங்களேன், இயேசுடைய ப்ரெஷ்னஸ்ஸை பத்தி ஒரு தேவதூதர் நாக்கு இருந்தாலும் நம்ம சொல்ல முடியாதுங்க. அவர் ரொம்ப ப்ரெஷியஸ். அவருடைய நேச்சரை யோசிச்சு பாருங்க, நேச்சர் இயேசு எப்பேற்பட்டவர். அவரு ஒரு பக்கம் இஸ் த கோ ஈக்குவல் கோ இட்டர்னல் வித் காட், தேவனுக்கு ஒப்பானவர், தேவன் அவர் காடுக்கு ஒப்பானவர், கடவுளுக்கு ஈக்குவல். அவர் அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற அவர் முழுமையாக தெய்வமாகவும், அதோடு நின்று போல முழுமையாக மானிடத்தை கொண்டவராக பிறந்த ஒரு ஜீவன். யோசிச்சு பாருங்களேன், முழுமையாக தெய்வமும் முழுமையாக மனுஷனும் பிறந்த ஒரு விசித்திர ஒரு லைஃபுங்க, யாருக்குங்க இருக்க முடியும். இங்க ஒரு பக்கம் அவரு தாங்க பாவத்துல ஒலண்டு பூமியில மிளறுகிற நம்மள மாதிரி மனுஷருங்க, உயர்ந்த ஸ்தானத்துல உன்னதத்துல இருக்கிற கடவுளுக்கும் நமக்கும் ஏற்படக்கூடிய ஒரே லிங்க் அவர் தாங்க. மனுஷருக்கும் லிங்க்கு, கடவுளுக்கும் அவரையும் கடவுளையும் நம்மளையும் சேர்க்கக்கூடிய ஒரே லிங்க் அவர் தான். ஏன்னா முழுமையான மனுஷிகமும் முழுமையாக தெய்வீகமும் கொண்டவர். அவர் எப்படி விலையேற பெற்றவர்னா, எதுல விலை போடுவீங்க அவரை, யோசிச்சு பாருங்களேன், எதுலங்க விலை போடுறது அவரை அளக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, அவர் வாங்க முடியாது. ஏன்னா பிதா வந்து பரலோகத்தை விட ரொம்ப ப்ரெஷியஸா நினைக்கிறது இயேசுவர். பரலோகத்தை விட எதுல விலை போடுறது இந்த உலகத்துல, அவர் விலையே போட முடியாது. விலை இஸ் அன்பயபிள் அப்படின்னு கூட சொல்லலாம், அன்பயபிள், சொல்லி முடியாத ஈவுன்னு இயேசு வேதம் நமக்கு சொல்லுது, சொல்லி முடியாத ஈவு, அன்பயபிள். ரெண்டாவது ஒரு அவர் ஒப்பு, சில காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதை ஒப்பிட்டு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா. இது எவ்வளோ வேல்யூன்னா இன்னொன்று ஒப்பிட்டு தான் புரிய முடியும். அவர் ஒப்பிட கூட முடியாது. ரூதர்ஃபோர்டுன்னு ஒரு பரிசுத்தவான் இருக்கார், அவர் ரொம்ப சொல்லுவார், எல்லாமே அவர் இருட்டா தெரியுதான், சன்னு இருட்டா தெரியுது, ஓ சன் பிளாக் மூன் பிளாக் ஸ்டார்ஸ்ன்னுவாரு, ஓ இன்ஃபைனைட்லி பிரைட் கிரைஸ்ட்னுவார். அவரு விசித்திரமா பேசுவார், அவர் எல்லாமே கருப்பா தெரியுது, இயேசு பார்த்தா பிரைட்டா எனக்கு தெரியறாரு அப்படின்னு அவர் ஒப்பிடு. அன்மேட்ச், ஹி கேன் நாட் பி மேட்ச்ட். அவர் பேர்பட்ட கிறிஸ்து, அவருடைய பயன், ஒரு காரியத்தை அது எப்படி ஒப்பிட்டு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒரு காரியத்தை, அது எவ்வளவு யூஸ் ஆகும்னு வச்சு வந்து புரிஞ்சுக்கலாம். இயேசுடைய யூஸை பத்தி நம்ம என்ன சொல்றது, அவருடைய உயிர், அவருடைய 33 வருஷம் வாழ்க்கை நமக்கு நீதியையும் ஜீவனையும் கொடுத்துச்சு. அவருடைய மரணம் நரகத்திலிருந்து நம்மளை மீட்டுச்சு. அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மளை நீதிமானா மாத்துச்சு. அவருடைய பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது நமக்கு உயிர் கொடுத்துச்சுங்க. அவர் 2வது வருகை நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்குது. பாவத்தில் விழுந்த நம்ம, பாவத்தில் விழுந்து போன நம்ம, பாவத்தின் பாதிப்புகள் எவ்வளோ இருந்தாலும் முக்கியமாக 3 பாதிப்பு என்ன தெரியுமா, கடவுளை பற்றி கம்ப்ளீட்டாக அறியாமல் இருள், குற்ற உணர்வு, பாவ குற்ற உணர்வு, பாவத்தினாலேயே கட்டுப்படுத்த கடிமைப்பட்டிருக்கோம். அவர் வந்திருக்கிறார், எப்படி வந்திருக்கிறாரு, தீர்க்கதரிசியாக வந்திருக்கிறார். பாவத்தில் கடவுளை பற்றி நமக்கு இருக்கிற அறியாமையெல்லாம் போக்கும்படி ஒரு தீர்க்கதரிசியாக, பாவத்தில் நம்ம குற்ற உணர்வு பாவத்தில் வாழும்போது ஒரு ஆசாரியனாக வந்திருக்கிறார் அதை நீக்கிறதுக்காக. பாவத்தினால கட்டுப்பட்டு அடிமைப்பட்டிருக்கிறவர்களை நம்மளை நடத்து பரிசுத்த வழியில் நடக்கிறதுக்கு ராஜாவாக வந்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு பதவியும் ஒவ்வொரு பேரும் ஒன்னொன்னும் நமக்கு எவ்வளோ யூஸ் தெரியுமா, நம்ம உணர்றது இல்லை. அவருக்கு ஒரு நான் இங்கிலீஷில் எடுத்தேன், அதெல்லாம் நேரம் ஆகிடும். அவருக்கு ஏலேருந்து ஜெட்டு வரைக்கும் பேர் இருக்குது, ஏலேருந்து ஜெட்டு வரைக்கும் பேர் இருக்குது. அதுதான் தியாலஜிக்கலாக அவருடைய ப்ரெஷஸ்னஸை பார்க்குறோம். அடுத்ததாக ஹிஸ்ட்ரியில் அவருடைய ப்ரெஷஸ்னஸை பார்க்கணும். சரித்திரத்தில் அவர் எவ்வளோ முக்கியமானவர், எவ்வளோ ப்ரெஷியஸ், விலை மதிக்க முடியாதவர். உங்களுக்கு தெரியுமா, அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ப்ரெஷியஸ் ஆனவர். ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்துட்டாங்க, கடவுளால் விரட்டப்பட போகிறாங்க, சாபமான வாழ்க்கை இன்னுமே அவங்களுக்கு. அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது என்ன தெரியுமா, அந்த வித்து. எவ்வளோ ப்ரெஷியஸாக இருந்திருக்கோ யோசிச்சு பாருங்களேன். என்னோடு நீங்கள் திருப்பி வந்து சேருவதற்கு ஒரே வழி அந்த வித்து வரப்போகுது. ஸ்திரீக்கு ஒரு வித்து எவ்வளோ ப்ரெஷஸாக பார்த்துருப்பாங்க. ஆதாம் ஏவாலே யோசிச்சு பாருங்களேன், ஆபிராமை யோசிச்சு பாருங்க. ஆபிராம் என்னுடைய நாட்களை காண வேண்டும் என்று ஏங்கினான், அதை கண்டான், மிகவும் சந்தோஷப்பட்டான் இயேசு சொல்றாருங்க. இன்னும் பிறக்க கூட இல்லை, ஆபிராம் அவரை பற்றி ஏங்கி இருக்கிறார். யாக்கோபை யோசிச்சு பாருங்க, அவங்க 12 பிள்ளைங்களுக்கும் இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். மோசே எகிப்தின் ஐஸ்வர்யங்களை பார்க்கிலும், எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்கிலும், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பெரிய ஈஜிப்டு, பெரிய ஈஜிப்டுடைய பொக்கிஷம் அதெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் பார்க்கிலும் கிறிஸ்துனால வருகிற மகிமை இல்லை. என்ன போட்டிருக்கு, கிறிஸ்துனால வருகிற. எபிரேயர் 11:10 போட்டிருக்கு, எபிரேயர் 11:20 போட்டிருக்கு, படிங்களேன் என்ன போட்டிருக்கு பாருங்களேன். மோசே எங்க, இன்னும் இயேசு வரல, இயேசுவை பத்தி அவருக்கு என்னங்க தெரியும், என்ன மாதிரி இயேசுவை ப்ரெஷியஸா பாத்திருக்காங்க பாருங்களேன்.
விசுவாசத்தினாலே ஈசாக்கு
இல்ல 20:26 நினைக்கிறேன், சாரி
26. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார்.
எவ்வளவு ப்ரெஷியஸா மனுஷன் பாத்திருக்காரு பாருங்களேன். கிறிஸ்துவ எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரப்போற மகிமை இல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் வர அவமானத்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான்னு போட்டிருக்கு. எவ்வளவு ப்ரெஷியஸா பார்த்திருக்காங்க. மோசே தாவீதை பத்தி சொல்லணுமா, தானியலை பத்தி சொல்லணுமா, ஐயோ ஏங்கி ஏங்கியே ஐச விட்டாங்க அவங்க எல்லாம். கிறிஸ்துவே கிறிஸ்துவ மேசியாவே ரொம்ப ப்ரெஷியஸ்ங்க சரித்திரத்துல. அவர் வந்த பிறகு ஐயோ என்ன சொல்றது அந்த சரித்திரத்தை பத்தி, எத்தனை பேருங்க, எத்தனை பேர் அவங்களுடைய வீடு மதிப்பில்லை, அவங்களுக்கு குடும்பம் மதிப்பில்லை, நிலம் விட்டாங்க, வைஃபை விட்டாங்க, பிள்ளைங்கள விட்டாங்க, கனத்தை விட்டாங்க, ஏன் உயிரை கூட விட்டாங்க, முறுமுறுப்பு இல்லாம சந்தோஷமா விட்டுட்டாங்க. ஏன், கிறிஸ்து அவ்வளோ ப்ரெஷியஸ்ங்க அவங்களுக்கு, அவ்வளோ மதிப்புள்ளவர் அவர், எவ்வளோ மதிப்புள்ளவர். சில பேர் அங்க சாட்சிங்களை படிச்சோன்னா பயங்கர கொடூரம், போட்டு நிக்க வச்சு ரேக்ல போட்டு அடிக்கிறானுங்க, வார எடுத்து முதுகெல்லாம் உடைச்சி சுக்குநூறா ஆக்குறானுங்க, எதுக்குமே கேர் பண்ணல, பயங்கரமா அடி வாங்கி ஊசி எடுத்து பெரிய பெரிய ஊசி எடுத்து குத்தி இருக்காங்க, ரெண்டா வெட்டி இருக்கிறாங்க. எவ்வளோ எவ்வளோ மனுஷருங்க கொடுமையை கண்டுபிடிக்கணுமோ பிடிச்சி கொடுமையை கொடுக்க பார்த்துருக்கிறாங்க. அதெல்லாம் நான் அனுபவிப்பேன், கிறிஸ்துவை நான் மறுதளிக்க மாட்டேன்னு உயிரை விட்டுருக்காங்க. மரணத்தை பார்க்கல, தலை வெட்டு சிலுவையில் அறையப்பட்டு ஈட்டினால குத்தப்பட்டு சிங்கங்களால சாப்பிடப்பட்டு ஒரு போதும் கிறிஸ்துவ விட்டு கொடுக்கல. பாலிகார்ப்புன்னு நம்ம படித்தோம் ரெவலேஷன்ல இல்லைங்களா, யோவானுடைய சீஷன், டைரக்ட் சீஷன். அவரை வந்து நிற்க வச்சு அந்த இதில் கேட்குறாங்க, கொலாசியமில் கேட்குறாங்க, கிறிஸ்துவ நீ மறுதளிச்சுட்டு விட்டா விட்டுறவங்க, கிறிஸ்துவ மறுதளிச்சு கிறிஸ்துவ சபிக்கப்பட்டாருன்னு சொல்லி நீ போயிரு விட்டுறோம். அவர் சொல்றாரு, எத்தனை 70-80 வருஷமான அவர் சேவை செஞ்சிருக்கிறார், அவர் எனக்கு ஒரு தீங்கியும் செய்யலை, அவரை நான் மறுதளிக்கவே முடியாது. டூ த லயன்ஸ், டூ த லயன்ஸ்னு அந்த மனுஷனை போட்டு இறையா சிங்கத்துக்கு போட்டு சாவடிச்சிட்டான். எவ்வளோ ப்ரெஷஸாக இருந்திருக்கணும் கிறிஸ்துவ, உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. உயிரை மதிக்கலை, வாழ்க்கையை மதிக்கலை, ஒன்றுமே மதிக்கலை. இன்னொரு சாட்சி, ஒரு லேடி இப்போ கல்யாணம் ஆகி புருஷன் வந்து ரொம்ப அழகாக இருப்பாராம் பார்க்கறதுக்கு, ரொம்ப கவர்னன்ட்டர் அவர், ரொம்ப அழகாக இருப்பாராம். அந்த மனுஷனை வந்து என்ன பண்ணாங்களா, ரொம்ப கொடுமை டார்ச்சரை கொடுத்து கிறிஸ்துவை விட்டுரு டார்ச்சரை கொடுத்து முதலாக அகோர பண்ணி தலையை வெட்டிட்டாங்க. தலையை வெட்டிட்டு பிளேட்டில் எடுத்துகிட்டு வராங்க வைஃப் காட்டுறதுக்கு. புருஷா ரொம்ப அழகா இருக்காருல்ல பாரு பாருன்னு, அது பார்த்து அழுது என்ன சொல்லுதான் பார்த்துட்டு, என் புருஷன் வாழும்போது கிறிஸ்துக்காக ரொம்ப அழகா தான் இருந்தாரு, ஆனா கிறிஸ்துக்காக உயிரை விடும் போது தான் ரொம்ப முகம் அழகா இருக்குதுன்னு எப்படி சொல்றாங்க பாருங்களா. இன்னொரு அந்த காலத்துல பண்ணுவாங்க, சாவு மரணத்துக்கு கூட்டு போவாங்க, கிறிஸ்துக்காக கொளுத்துறதுக்கு கூட்டு போவாங்க. கூப்பிட்டு போகும்போது இந்த இவங்களை பியூரிட்டன்ஸை அவங்களெல்லாம் ரிஃபார்மர்ஸை கூப்பிட்டு போகும்போது ஒரு மனுஷனை கூப்பிட்டு போகிறாங்க, மனைவி முட்டி போட்டு வச்சு இந்த டார்ச்சர் பண்ணுறவங்க மனைவியை போட வச்சு 11 பிள்ளைங்க கொஞ்சம் 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 சின்ன சின்ன வயசாக ஆர்டராக போட வச்சு முட்டிக்கால் போட வச்சு அதுங்க அழுவணும் அப்பா கிட்ட, அப்பா எங்களை விட்டு போயிடாத, அப்பா செத்துறாத செத்துறாதன்னு அழுவணும். அவர் நடந்து போகிறார், நடந்து போகும்போது இதுங்க எல்லாம் அழுதுங்க, சாவாதீங்க போவாதீங்க அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அந்த பிள்ளைங்களை கண்ணீராக வருது, எப்படி இருக்கும் பிள்ளைங்களெல்லாம் விட்டு போகணும். அவர் சொல்கிறாரு, நான் மனுஷனாக உங்களை எவ்வளோ நேசிக்கிறேன்னு கர்த்தருக்கு தெரியும். உங்கள் கூட வாழ்வதற்கு, உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு, உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறதுக்கு, உங்கள் கூட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ இஷ்டம்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனால் என் கிறிஸ்துவை நான் விட முடியாது, என் கிறிஸ்துவ ஒரு போதும் மறுதளிக்க முடியாதுன்னு தலைய திருப்பிக்கிட்டு போய் போய் செத்துட்டுக்கிறாங்க, அக்னியாக செத்துட்டாங்க. எவ்வளோ ப்ரெஷஸாக இருந்திருக்கணும் கிறைஸ்ட் அவங்களுக்கு, யோசிச்சு பாருங்கள். சரித்திரத்தை எப்படி தான் அங்கே உயிரை விட்டுருக்காங்க, ரொம்ப ப்ரெஷஸ்ங்க அவங்களுக்கெல்லாம், எப்படி பார்த்துருக்காங்க பாருங்கள். கிறிஸ்துவ இஸ் வெரி ப்ரெஷஸ் ஹிஸ்ட்ரியில். கடைசியாக பர்சனலாக நான் சொல்ல நினைக்கிறேன் சில காரியங்கள். கிறிஸ்து எவ்வளோ விசேஷமானவர், எவ்வளோ விசேஷமானவர். இது வந்து இதுக்கு தகுதியோ இல்லை நாம் பேசுறதுக்கு, ஏன்னா கிறிஸ்துவை பற்றி பேசணும்னா அனுபவிச்சு பேசணுங்க, அனுபவிச்சு பேசணும். அவர் அனுபவிக்க, அவரை பற்றி படிக்கிறது மாத்திரம் இல்லை தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் அனுபவிக்கணுங்க. அதுக்காக தான் கொடுத்துருக்கிறார் கடவுள், அவர் அனுபவத்தோடு பேசணும். எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை, எனக்கு இருக்கிற கொஞ்சம் அனுபவத்தில் ஒரு குழந்தை தன் மா தாய் மடியில் உட்காந்து அம்மாவை பற்றி அவளுக்கு தெரியாது, ஆனால் கயன் கயன் கயன்னு கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி சிலது கத்தலான்னு பார்க்குறேன். கிறிஸ்து எவ்வளோ ப்ரெஷஸானவர், எவ்வளோ இன்பமானவர் அப்படின்றத ஒரு ஒரு உங்களுக்கு இங்கே கிறிஸ்து ப்ரெஷஸாக இல்லாதவங்களுக்கு இது ஒன்றுமே புரியாது, இது ரொம்ப விசேஷமாக இருக்காது, ரொம்ப ப்ரெஷஸுங்க என்னுடைய வாழ்க்கையில். அவர் வந்து ஒரு வேளை அந்த தேவன் கண்ணு ஊடுருகிற பார்க்குற கண்ணு, பயங்கரமான கண்ணு அவருக்கு, இப்படி பார்த்து பேதுருவை கேட்குறாரு, என்ன நேசிக்கிறாயா அப்படின்றாரு. என்னை பார்த்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன், என்ன நேசிக்கிறாய், உங்ககிட்ட நான் ஏதாவது கதை அடிச்சுட்டு போகலாம், அவருக்கு தெரியும் நான் எப்படி இருக்கிறேன் இல்லையா. பேதுருவை பார்த்து என்ன நேசிக்கிறாயா, நான் ரொம்ப ப்ரெஷியஸா, அவனுக்கு நான் ரொம்ப ப்ரெஷியஸா, டு யூ அகாப்பே மீ, என்ன நான் உன்னை நேசிச்ச மாதிரி நீ என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு பேதுரு ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குறாரு. ரெண்டாவது வாட்டி ஆமா ஆண்டவர் என்ன, மூணாவது வாட்டி என்ன பண்ணுறாரு, உடஞ்சி போறாரு. நேசம்லாம் சொல்ல முடியாது சாமி, உண்மை எனக்கு பிடிக்கும், நீ ரொம்ப ப்ரெஷியஸ், உனக்காக உலகத்தை கூட விட்டுருவேன் நான், உனக்காக எது வேண்டாலும் நான் கொடுத்துருவேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாமி அப்படின்னு பேதுரு வாழ்ந்தார். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இயேசு ஒருபோதும் என்னை ஏமாத்தினதில்லை, வெக்கப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கா, ஒருபோதும் என்னை ஏமாத்தினதில்லை. நான் பார்த்துருக்குறேன், 20 வருஷம் ஆச்சு இயேசு அறிஞ்சு, ஒருபோதும் என்னை ஏமாத்தினதே இல்லை, ஒரு போதும் என்னை கைவிட்டதில்லை. போன மாதம் கூட ஒன்றும் இல்லை, ஒரு வேலையில் என்னை ரொம்ப ரெண்டு அமெரிக்கன்ஸ் ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, ரொம்ப அவமானப்படுத்தி, என்ன செய்கிறோம் நாங்கள், எவ்வளோ பெரிய இது செஞ்சு வச்சுருக்கோம், எவ்வளோ இது பண்ணி வச்சுருக்கோங்க. எனக்கு அதை கேட்டுட்டு எனக்கு தூக்கம் கூட வரல, தூக்கம் கூட எனக்கு ரொம்ப நொந்து தான் போனேன். இயேசுவே எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பாதத்தில் போனேன். என்ன ஆச்சு தெரியுங்களா, இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்காருங்க, சொல்ல முடியாது. இப்போ போன மாதம் நடந்தது சொல்கிறேன், ரெண்டு அமெரிக்கன் சொல்லி அங்கே எவ்வளோ பெருசு செஞ்சுருக்கோம், வேர் வாக்கிங் ஆன் த கிரேட் ஆஃபரிங் அப்படி இப்படின்னு அதை போய் எடுத்துகிட்டு வந்து கடைசியில் முனந்து நான் உட்காந்துருக்கும்போது பெரிய பாஸு அந்த ரெண்டு அமெரிக்கன்ஸை பார்த்து பிடிச்சி அதை திட்டி கிழிச்சு போட்டு என்ன பண்றீங்க முரளி பண்ணி தரட்டும் நீங்க வாங்கிக்கோங்க முரளி கிட்ட பார்த்து கத்துக்கங்கன்ற மாதிரி பண்ணி வைக்கிறாரு. எவ்வளோ இந்த மாதிரி பண்ணி இருக்கிறாரு எக்கச்சக்கமா. என்ன ஒரு போதும் டிசப்பாயிண்டே அவர் பண்ணதில்லை. ஆனால் என்ன தெரியுமா, நான் எவ்வளோ வாட்டி அவரை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். டெய்லி அவருக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தானே, டெய்லி டிசப்பாயின்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ப்ரெஷியஸுங்க. அவர் உலகத்தில் அவரை பற்றி பேசுகிற மாதிரி வேற யாரை பற்றியும் நான் பேசவே முடியாது. இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ் டு மீ. எவ்வளோ எவ்வளோ எல்லா மக்களும் என அறிஞ்ச மனுஷருங்க எல்லாருமே ஒரு காலம் இல்லை ஒரு காலம் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. கிறிஸ்து ஒருபோதும் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணுறதே இல்லை, ஒருபோதும் விட்டதே இல்லை. எவ்வளோ ப்ரெஷியஸ் தெரியுமா. ஒருவேளை அவரை பற்றி கடைசி 100 வருஷம் வாழ்ந்து செத்தாலும் அவரை பற்றி அப்படித்தான் சொல்ல முடியுங்க. ஏன்னா எல்லாரும் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் அப்படின்றார். அவர் எவ்வளோ கிரேஷியஸ் தெரியுமா, எவ்வளோ கிருபை உள்ளவர் தெரியுமா, நான் அனுபவிச்சிருக்கிறேன். எவ்வளோ நல்லவர் தெரியுமா, எவ்வளோ மோசம். எங்கள் அப்பா வந்து ரொம்ப குடிப்பார். குடிச்சிட்டு எங்கள் அம்மாவை அடிக்கிறதா நான் பார்த்துருக்குறேன். நான் வளர்ந்தது சொல்கிறேன், எங்கள் அம்மாவை அடிக்கிறது தான் நான் பார்த்துருக்குறேன். எங்கள் அம்மாவுக்கு பேச்சு வராது, பேசே பேச முடியாது. அப்படி அப்பா அம்மா யோசிச்சு பாருங்களேன், அம்மா ஒரு நல்ல காரியம் சொல்லித்தர மாதிரி அவங்களுக்கு பேச்சும் இல்லை, அப்பாவும் வரும் குடிச்சு வந்து அம்மாவை அடிக்கிறவங்க எப்படி வளர்ந்துருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். பயங்கர மிருகம், காட்டு மிருகம், ஒரு இச்சை பிடிச்சி ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற இன்பத்தையெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு ஓடி பாதாளத்தை நோக்கி ஓடுற மிருகம் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தேன். அந்த தேவன், அன்பான தேவன் வந்து நடுவில் நின்னார். உன்னை அணைத்தேன், நீ உன்னை நேசித்தேன், நீ என்னுடையவன் அப்படின்னு நரக பாதையிலேருந்து எடுத்து பரலோக பாதைக்கு போட்டு விட்டார். எவ்வளோ மோசம், ரொம்ப ஹோலியாக இல்லை, ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். இந்நாள் வரைக்கும் என்னை காத்து வர்றாருன்னா பெரிய அதிசயங்க. எப்படி ஒரு அப்பா, எனக்கு ரொம்ப சோதனைகள் இருக்குது, ரொம்ப வீக்கு நான், இந்நாள் வரைக்கும் என்னை காத்து வர்றாருன்னா இட்ஸ் அமேசிங் திங். இந்நாள் வரைக்கும், ஏன்னா சில நேரங்கள்லாம் ரொம்ப பயங்கரமா, சில நேரங்கள்ல ரொம்ப சோதனை வரும்போது என்னால நிக்க கூட முடியாது. அப்பா என்ன காப்பாத்துங்க, நான் என்ன உலகத்தையே தலைகீழா மாத்திருக்காருங்க. உலகத்தையே ஏன் உலகத்தை நான் சொல்றேன், இது ஒரு சோதனை எனக்கு இருக்கு, சோதனையில ஒன்னும் உட்படாத பண்ணாதையும் சாமின்னா நான் விழுந்துடக்கூடாதுன்னு ஆபீஸுங்களே மாத்தி இருக்கிறாரு. என்னன்னோ பண்ணிருக்கிறார், பண்ணிருக்கிறார் அதிசயங்களே. ஏன் அது எனக்கு தாங்க தெரியும், ரொம்ப ப்ரெஷியஸுங்க எனக்கு. அவரு ரொம்ப இது பண்ணிருக்கிறாரு. அழிஞ்சு போக வேண்டிய நான் நரக பாதையில இருந்து எனக்கு தூக்கி அவர் நடத்தி இருக்கிறாரு. எவ்வளோ துன்மார்க்கம், பயங்கரமான அசுத்தம், அவருக்கு விரோதமா நிர்பந்தமான மனுஷன் நான் பவுல் சொல்ற மாதிரி நிர்பந்தமான மனுஷன். பயங்கரமா என்னை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபைதான் இந்நாள் வரைக்கும் என்னை காப்பாத்தி வருது. ஆனா ஒருபோதும் கிறிஸ்து வந்து ஒரு ரஃபா என்கிட்ட இருந்ததே இல்லை தெரியுமா. ஆர்ஷா இருந்து தலைமையில போட்டு என் புள்ள அப்படி என்னை பத்தி சொன்னா பரவாயில்லன்னா டெய்லி அவங்ககிட்ட ரஃபா தான் இருக்கிறது, ஆர்ஷா தான் இருக்கிறது. ஒருபோதும் கிறிஸ்து என்கிட்ட ரஃபா இருந்ததே இல்லை தெரியுமா. அடிச்சு ஓடிச்சு நொறுக்கி இருக்கலாம் என்ன, நான் செஞ்ச பாவங்கள் எனக்குத்தான் தெரியும்மா, பயங்கரம் என்னை போட்டு இது பண்ணிருக்கலாம், என்னாலவோ பண்ணிருக்கலாம், ஒருபோதும் என்ன அப்படி ரஃபாவே இருந்தது இல்லை. கிரேஷியஸ் 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 எப்பவும் கிருபையா இருந்திருக்கிறார், எப்பவும் அன்பா காமிச்சிருக்கிறார், ஸ்மூதா என்ன நடத்தி இருக்கிறாருங்க. இந்த பயங்கரமான மனுஷன் எவ்வளோ டைம் அவரை பத்தி கொடுமையா நினைச்சிருக்கிறோம், ஐயோ என்ன கைவிட்டுட்டாரு, என்ன இது பண்ணிட்டாரு, நான் நினைச்சிருக்கிறேன் எனக்கு வர கஷ்டங்கள்ல, ஐயோ என்ன இந்த சீசருங்க போய் கப்பல்ல அண்டவரே அவங்களுக்கு ஏதாவது மனசு இருக்குதா, நாங்க செத்துக்கிட்டு இருக்கிறோமே, நீங்க போய் தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. ஆனா உணராம இருக்கிற நான் இன்னைக்கு தாங்கி நிக்கிறதுக்கு காரணமே அவர் என்ன தாங்கிக்கிட்டு இருக்காருன்னு தெரியாம என்ன கைவிட்டுட்டியே, என்கிட இல்லையே, தூரம் இருக்கிறியே, அன்னைக்கு நான் நிக்கிறதே அவர் மடியில தாங்கிக்கிட்டு இருக்காரு, அதனால்தான் நிக்கிறேங்க. அதை தெரியாம அவர் எவ்வளோ தப்பா நினைச்சு, அவரு பொறுமையா நினைச்சு, கசப்பா நினைச்சிருக்கிறேன். ஒரு போதும் அவர் என்ன ரொம்ப கிரேஷியஸா இருந்திருக்கிறாருங்க, ரொம்ப அன்பா இருந்திருக்கிறார். நான் ரொம்ப கிறுக்கி வச்சிருக்கேன் இதுல அவரை பத்தி சொல்லணும்னு. ரொம்ப பயங்கரமான அவருடைய கடலான கிருபை, இந்த அலைமோது அலைவாய்க்குது அலைகள் ஓயாதுன்ற மாதிரி அலை மாதிரி ஓயாத கிருபை வந்து 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 அசிங்கம் அவலட்சணம் அடம் பயங்கரமான மனுஷனை அவர் மாத்தி வர்றார். அவர் கிருபை தான் மாத்தி வருது. ரொம்ப பெரிய தயவு. ஒரு சில நேரங்களை நினைச்சா அந்த பேசி பெண்ணு மாதிரி கண்ணீர் விட்டு அவர் காலை கழுவலான் தான் வருது. அவ்வளோ நல்லவருங்க, ரொம்ப நல்லவர். இஸ் வெரி கிரேஷியஸ். நான் ரொம்ப பிஸியான மனுஷன், ரொம்ப பிஸி, டைம் கூட இல்லை, சரி நிறைய டைம்ல. ஆனா அந்த நித்திய தேவன் பரலோகத்தெல்லாம் விட்டு, பரலோக மகிமையெல்லாம் விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு களி உடவாண்டு களிமண் ஏன் கூட ஐக்கியம் இருக்கிறதுக்கு நேரத்தை தேடுறார். ஏன் கூட ஐக்கியம் இருக்கிறதுக்கு அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு சில டைம் இல்லை. அவ்வளோ டைமும் கூட ஐக்கியத்துக்கு வர ஜபம் பண்றது இல்லை, அவர்கிட்ட டைம் பண்றதுக்கு ஐக்கியமா இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் தேடி வரார், விட்டு போயிடலாம். அவரு விட்டு போறதில்ல, நேத்து வந்தாரு, இன்னைக்கு வராரு, நாளைக்கும் வருவாரு. அவரு பாவிகளோடு, நம்மள மாதிரி பாவிகளோடு சேர்றதுக்கு அவர் வெக்கப்படுறதே வெக்கப்பட்டதே இல்லை. பரிசேரங்களா அவர் திட்டாங்க, பாவிகளோடு உட்காந்து கொஞ்சம் கூட வெக்கப்படல. ஆனா அவருடைய சீசானு நான் சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுறேன். ஏன் என்னை அவமானப்படுத்திடுவாங்க, என்னை சிரிக்குவாங்கன்னு தேவாதி தேவன் இறங்கி வந்து ஏன் கூட சேர்றதுக்கு வெக்கப்படல. எனக்கு வெக்கம், எவ்வளோ மோசம் நான், ஆனால் எவ்வளோ கிரேஷியஸ் தெரியுமா. நீ என்னை எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணாலும், எனக்கு எவ்வளோ இடம் கொடுக்காம, நேரம் கொடுக்காம, ஐக்கிய தேடி வர்றேன், ஏங்கி வர்றேன், கொடுக்காம போனால் நான் உன்னை நித்திய அன்புனால் நேசித்தேன், உன்னை விட்டு போகமாட்டேன். என்னை நீ விரட்டவே முடியாது, என் பொறுமையை நீ இழக்க வைக்கவே முடியாது. இட்ஸ் வெரி கிரேஷியஸ், ரொம்ப கிரேஷியஸ் அவர் இருக்கிறார், வந்துகிட்டே இருக்கிறார். ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ்ங்க எனக்கு அவரு, ரொம்ப முக்கியமா. கடைசியில் அவர் சொல்ற ரொம்ப ப்ரெஷியஸ் ஏன் தெரியுமா, அவரு அவருடைய பெரிய நமக்காக மரிச்சது. அதை பார்த்து நம்ம ஒருபோதும் பழகி போனவர்களா மாறவே கூடாது. அதை விட மோசம் வேற இல்லை. பழகி போனவர்களா ஒரு டைம்ல எப்படி தெரியுமா அப்படி மாறாம இருக்குது. ஒரு டைம்ல உட்காந்து யோசிக்கணும், அவருக்கு பட்ட பாடு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ப்ரெஷியஸ் நம்ம இருந்தா அவருக்கு. நான் ரொம்ப ப்ரெஷியஸ், ஏன்னா எப்படி தெரியும் அவருக்கு ரொம்ப ப்ரெஷியஸ், ஒரு மனுஷன் தன்னுடைய இன்னொரு சகோதரனுக்கு தன் உயிரை கொடுக்கறத விட பெரிய தியாகம் செய்ய முடியாதுன்னு செஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அவர் செஞ்சதில்லை, நமக்காக உயிரை கொடுத்துருக்கிறார். தேவன் இந்த உலகத்துக்கு வந்து பாடுபட்ட ஒரு மனுஷன் தானே. மனுஷன் அவர் அடிக்கும் போது உட்காந்து கற்பனை பண்ணி பாருங்க, அலறாருங்க, கேக்குதா அந்த அலற சத்தம் உங்களுக்கு? வாரில் அடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு ஊசி குத்துனாவே தாங்கறது இல்லையா, அலறாரு, ஓன்னு அலறாரு. அதை போய் எப்படி இங்க பழகி போவோம், அலறாரு, சிலுவையில தொங்கி கதர்றாரு. ஐயோ எவ்வளோ சத்தம் போட்டிருப்பார், எவ்வளோ சத்தம் போட்டிருப்பார். பிதா மனுஷங்கள்லாம் கொடுமைப்படுத்தி சிலுவையில ஏற்றி மனுஷங்கள்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா, அப்பான்னு மேல பாக்குறாரு, அவங்க அப்பா கூட ஒரு மூஞ்ச கொடுக்காம மூஞ்ச திருப்பிக்கிட்டு கதவு மூடிட்டாரு. நமக்காக அவர் பாவத்தை சுமக்க வேண்டியது தான், நீதியை திருப்தி செய்ய வேண்டியது தான் இருக்குது தான். ஆனா எம்மட்டும் நம்மள அன்பு செஞ்சிருக்கிறாருன்னு பாருங்க, எவ்வளவு அளவுக்கு அவர் ப்ரெஷியஸ் பாருங்க, எவ்வளவு அளவுக்கு அவர் நமக்கு அவர் ப்ரெஷியஸ், நம்மள ப்ரெஷியஸா பார்த்திருந்தா, என்ன ப்ரெஷியஸா பார்த்திருந்தா அதெல்லாம் தாங்கி இருக்க முடியும். ஒரு காரியம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு 30 வருஷம் வாழ்ந்துட்டோம், சில பேர் 35 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்துட்டோம். நீங்க என்ன அவ்வளவு ஒஸ்தியா, உங்க வாழ்க்கை அவ்வளவு பெருசா, உங்களுக்கு தேவ குமாரனுடைய மரணத்துக்கு பாத்திரவாங்களா? நம்ம யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு அருவறுப்பு, கீழ்த்தரம், அசிங்கம், இச்ச, லஜ்ஜ எல்லாத்தான் இருக்குது. சீரழிந்த மனுஷருங்க நம்ம போய் எவ்வளவு மதிச்சிருக்கிறாரு, அவர் போய் நமக்கு ப்ரெஷஸா இருக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு ஜென்மம், ஒரு நாள் நீர் இல்லாத நாள் நாள் இல்லைன்னு ஒரு பாட்டு வருது, நீ இல்லாத வாழ்வு வாழ்வில்லன்னு ஒரு பாட்டு வருது. இயேசுடைய தாசர்களா நம்ம வாழக்கூடாது, வேற என்னங்க நமக்கு செய்யணும். அவரு இசோ ப்ரெஷியஸ், அவருக்காகத்தாங்க வாழணும் நம்ம எல்லாம். யோசிச்சு பாருங்க, ரொம்ப விசேஷங்க இது. போ இது கிறிஸ்துக்காண்டி ஒரு போதும் நம்ம பழகி போகக்கூடாது. கடைசியா பயன்பாடுக்கு ரெண்டு காரியத்தை சொல்லி முடிக்கிற நேரம் ஆச்சு. கிறிஸ்து உங்களுக்கு ப்ரெஷியஸா, கிறிஸ்து உங்களுக்கு விலையேற பெற்றவரா? சர்ச்சுக்கு போற, பைபிளை படிக்கிற, அதெல்லாம் கேட்கல, கிறிஸ்து உங்களுக்கு ப்ரெஷியஸா? எவ்வளவு மோசம் தெரியுமா நீங்க, கிறிஸ்து எதுக்கு தெரியுமா உங்களுக்கு தேவை? உங்க புருஷன் ஒழுங்கா இருக்கணும். இந்துக்கள்ல புருஷன் வந்து பொண்டாட்டிங்களை போட்டு அடிப்பாங்க, அதனால என் புருஷன் என்ன அடிக்க கூடாது, ஒழுங்கா இருக்கணும், அதுக்கு தான் கிறிஸ்து உங்களுக்கு தேவை. இல்லைன்னா மனைவி வீட்டில் சண்டை போடக்கூடாது, ஒழுங்கா நடந்துக்கணும், கீழ்படிஞ்சு நடக்கணும், அதுக்கு தான் கிறிஸ்து தேவை. எவ்வளோ சுயநலம். பிள்ளைங்க தப்பான வழியில் போயிடக்கூடாது, அதுக்கு தான் சர்ச்சு தேவை, கிறிஸ்து தேவை. உங்களுக்கு கிறிஸ்து ப்ரெஷியஸா நீங்க கேட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப விசேஷம், அவருக்கு ரொம்ப விசேஷம். உங்களுக்கு கிறிஸ்து ப்ரெஷியஸா? தீர்க்கதரிசிகள் ஏங்கி இருக்கிறாங்க, பேட்ரியார்ஸ் ஏங்கி இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் உயிரே கொடுத்து சகலத்தையும் கொடுத்துருக்கிறாங்க. கிறிஸ்து உங்களுக்கு ப்ரெஷியஸ்னா என்ன ஆதாரம் இருக்கு உங்க வாழ்க்கையில? என்னத்த வெளிப்பிரகாரமான காரியத்தை என்ன நிரூபிக்கிறீங்க? எதை வச்சு நிரூபிக்கிறீங்க கிறிஸ்து உங்களுக்கு ப்ரெஷியஸ்? சர்ச்சுக்கு வர்றதை விட்டுருங்க, வேற என்ன வார்த்தையில பேசுறத விட்டுருங்க, எது எதை வச்சு சொல்ல முடியும் கிறிஸ்து உங்களுக்கு ப்ரெஷியஸ்? ஒரு சில காரியங்கள் சொல்லவா? ஒரு சில பேர் நம்ம ப்ரெஷஸாக இருந்தால் என்ன நடக்கும்? முதலாவது அவங்களோடு ரொம்ப நேரத்தை செலவிடும் இல்லையா? ஒரு புதுசாக என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, அவள் ஃபியான்ஸே ரொம்ப ப்ரெஷஸ்னா என்ன விரும்புவோம்? அவங்க கூட நேரம் செலவிட விட மாட்டோம். நம்ம ரொம்ப ப்ரெஷஸாக மதிக்கிறவங்ககிட்ட தானங்க நேரத்தை ரொம்ப செலவிடுவோம். டிவி கிட்டையா நேரத்தை செலவிடுவோம்? வேலையிலையா ரொம்ப நேரத்தை செலவிடுவோம்? பிஸ்னஸ்லயா ரொம்ப நேரத்தை செலவிடுவோம்? எதுல ரொம்ப நேரத்தை செலவிடுவோம்? கிறிஸ்து தான் எனக்கு ப்ரெஷஸ், அதை விட வேற முக்கியம் இல்லைன்னு கிறிஸ்து கிட்ட தானே நேரம் செலவிட முடியும். குடும்பத்தை விட எல்லாத்த விட எனக்கு கிறிஸ்து தான் முக்கியம். கிறிஸ்துக்காக, கிறிஸ்து ப்ரெஷஸா இருந்தா கிறிஸ்துக்காக வேற எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். அது ஒரு ரொம்ப ஈஸி இல்லைதான், ஒரு ப்ராசஸ் தான், நிதானமாக தான் பரிசுத்தம் ஆக முடியும். ஆனால் கிறிஸ்துக்கு பிடிக்காத காரியங்கள் செய்யும் போது வருந்தி வருத்தப்பட்டு கர்த்தாவே உங்களுக்கு விரோதமாக செஞ்சுட்டு இன்னொரு வாட்டி செய்யாதபடிக்கு எனக்கு கிருபை கொடுன்னு கேட்குறீங்களா? அது காமிக்கிறது கிறிஸ்து ப்ரெஷியஸ். உங்களுக்கு கிறிஸ்து ப்ரெஷியஸா? இன்னொரு அடையாளம் கிறிஸ்து நமக்கு ப்ரெஷியஸ்னா, கிறிஸ்துக்கு எது ரொம்ப விசேஷமோ அது நமக்கு விசேஷமாக இருக்கணும் இல்லைங்களா? கிறிஸ்துக்கு ரொம்ப விசேஷம் இது. எது கிறிஸ்துக்கு ரொம்ப விசேஷம்? சர்ச்சுங்க. He gave himself for the church. சர்ச்சுக்காக உயிரே கொடுத்தார். சர்ச்சை தான் உயர்த்துறாரு, சர்ச்சை தான் ஏங்குறாரு, சர்ச்சுக்காக தான் ஜெபம் பண்றாரு. சர்ச் நமக்கு ப்ரெஷியஸா? He gave himself for the church. சர்ச்சை பரிசுத்தப்படுத்தணும்னு சர்ச் நமக்கு ரொம்ப முக்கியமா, தேவ வசனம் முக்கியமா, வேற எதை குறித்தும் அவ்வளவு கவலை நமக்கு இருக்காது. கிறிஸ்து ப்ரெஷியஸா இருந்தார்னா, ஏன்னா கிறிஸ்து ப்ரெஷியஸாக இருந்தார்னா வேற எதை கொடுத்தும் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா ஒரு உதாரணம், ஒரு மனுஷன் ஒரு பாக்கெட்டில் 100,000 ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த பாக்கெட்டில் கர்ச்சிப்பு வச்சுக்கிட்டான், பேங்க்கு போனாள். பேங்க்கு போகும்போது என்ன ஆச்சு? அவருக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் இது 100,000 ரூபாய் இல்லைங்களா? பேங்க்கு போகும்போது வழியில் ஒரு திருடன் பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. என்ன அடிச்சிட்டானா? கர்ச்சிப்பு திருடிட்டாங்க. கர்ச்சிப்பை திருடிட்டவுன்னா அவர் பேங்க்கு போனவொன்னு பார்க்குறாரு, என்ன என்ன போய் யோசிப்பாரு? எந்த இழப்பு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன் தெரியுமா? யோயம் ப்ரெஷஸ் போலியே, இழந்தது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். 100,000 ரூபாய் என்கிட்ட இருக்குது, கர்ச்சிப்பு தானே. அதே மாதிரி கிறிஸ்து நமக்கு ப்ரெஷஸா இருந்தா வேற எல்லாமே அவருக்கு முன்னாடி கர்ச்சிப்பு தானே. அப்படி இருக்கா அவங்களுக்கு? வேற எதை பொறுத்தும் நமக்கு அவ்வளோ பெரிய கவலை இருக்கக்கூடாது. கிறிஸ்து தாங்க முக்கியம். கிறிஸ்து உங்களுக்கு ப்ரெஷஸா? கிறிஸ்து ப்ரெஷஸா இருந்தா இன்னொன்னு, கிறிஸ்துவோடு நெருங்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய எல்லா சாதனங்களையும் நாம பயன்படுத்தி அவர்கிட்ட நெருங்க பார்ப்போம். சில நேரத்தில் கிறிஸ்து ப்ரெஷஸா இல்லாததுக்கு விசுவாசி காரணம் என்ன? விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் ரொம்ப விலையேற பெற்றவர்களா இருக்கிறார். விசுவாசத்துல வளர்ச்சி இல்லாததுனால தான் ப்ரெஷஸ்னஸ் போயிடுது. வளரணும். வளர்ச்சிக்கு எப்படி எப்படி வளர முடியும்? கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த சாமனை கேட்டுட்டு மத்தியானம் வீட்டுக்கு போய் திருப்பி வந்து சாமனை கேட்டு நைட்டு போய் டிவியை பார்த்துட்டு படுத்துட்டா ஒரு வளர்ச்சியும் இருக்க முடியாது, ஒரு வளர்ச்சியும் இருக்க முடியாது. கேட்ட சாமன், அந்த பசங்கள்லாம் இருந்தாங்க, அந்த விபிஎஸ்க்கு நாங்கள் போனோம், அந்த விபிஎஸ் ஹெட்டு ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினாரு, நான் ரொம்ப கிறிஸ்துக்குள்ள வளர்ந்ததற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், அந்த சாமன் பாஸ்டர் எவ்வளோ எடுத்தாலும் கேட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து ஒரு 3 தடவையாவது வாரத்தில் கேட்பேன், அது எவ்வளோ வளர்ச்சியை கொடுத்துச்சு தெரியுமா எனக்கு அப்படின்னு அவரு சொன்னார். இங்கே தான் பெங்களூர்ல இங்கே இருக்கிற விபிஎஸ்ல அதெல்லாம் நம்ம செய்யறோமா? வெறும் ஞாயிற்றுக்கிழமை கேட்டுட்டு இப்போ நானே சாமனா வெட்னஸ்டே தேர்ஸ்டே கேட்டு எனக்கு எச்சாகமா எனக்கு பிரயோஜனமா இருக்க பார்த்துக்கிறேன். வந்து கேட்டுட்டு போறதுனால ஒரு பிரயோஜனம் ஆக போறதுல, திருப்பி அதை யோசிக்கிறோமா, திருப்பி அதை பார்க்குறோமா, வளர்ச்சி அதெல்லாம் தான் வரும். வசுவாசம் அதில் தான் வரும். கிருபை வயத வசனம் சாதனங்களை நம்ம பயன்படுத்தி கிறிஸ்துவோடு நெருங்குறோமா? இல்லை அப்படித்தான் இருப்பேனா 20-30 வருஷம் வளர்ச்சி இல்லாமல் கனி இல்லாமல் அப்படியே தான் போகணும், அப்படியே தான் போகணும். வேற எல்லாத்தையும் சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப பயங்கரமான கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கும். கிறிஸ்து உங்களுக்கு ப்ரெஷியஸா கேட்டு பாருங்களேன். கிறிஸ்து ப்ரெஷியஸா இருந்தா அந்த பேதுரு சொல்ற மாதிரி பாருங்களேன், அவர் எங்க சொல்றாரு, கிறிஸ்து பிரஷியஸ் ரெஃபரன்ஸ் வேத வாக்கியத்தை எடுக்கிறாரு. நமக்கு வேத வாக்கியம் ரொம்ப முக்கியமா இருக்கணுங்க, வேத வாக்கியம் ரொம்ப முக்கியமா இருக்கணும். நமக்கெல்லாம் கிறிஸ்துக்காக உயிர் கொடுக்குற பாக்கியம் நமக்கு எல்லாம் கிடைக்காது. இன்னைக்கு ஈவினிங் படிக்க போறோம் ரெவலேஷன்ல உயிர் கொடுத்தவங்களுக்கு என்ன மகிமை வரப்போகுது, அதுக்கெல்லாம் நமக்கு கிடைக்காது. ஆனா கிறிஸ்துக்காக அவமானம் வாங்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கு தெரியுமா? கிறிஸ்துவின் நிமித்தம் எகிப்தின் பொக்கிஷங்களை விட கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நமக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அவமானம் வாங்குற பாக்கியம் நமக்கு இருக்குங்க. அவரை பத்தி போய் மற்றவங்களுக்கு சொல்றதுனால அவமானத்தை நம்ம இதுவா நினைக்கிறோமே, பாக்கியத்தை வாங்கறதுக்கு தயங்குறோமே, நம்ம எவ்வளவு சுயநலம். நமக்கா தேவ குமாரனுடைய சாவு அதுக்கா பாத்திரமா நம்ம இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அவமானம் பெருசு, நமக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை பெருசுங்க. அதிக பொக்கிஷம் பரலோகத்துல உங்களுக்கு இருக்கோன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் கிறிஸ்து உங்களுக்கு பிரஷஸ்ன்றதுக்கு ஒரு ஆதார், ஒரு சயின்ஸ். விசுவாசிகளே, நீங்க விசுவாசிங்க, கிறிஸ்து உங்களுக்கு பிரஷஸ் நினைச்சு உங்களை சர்ச்சில் மெம்பர்ஸ் எடுத்திருக்கிறோம். கிறிஸ்து உங்களுக்கு பிரஷஸ்ன்றத நிரூபிங்க. ஆயுசு முடியறதுக்குள்ள நிரூபிப்பீங்களா? நீங்க தான் உங்க மனசாட்சியை கேத்துக்கணும். இயேசு கேட்கிறார், என்ன நேசிக்கிறாயா? என்ன எம்எல் அன்பாவது இருக்குதா? நான் கேட்கிறார். கடைசியாக கிறிஸ்து அறியாதவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், கிறிஸ்து உங்களுக்கு பிரஷஸா? நீங்க கேட்டு பாருங்க. இந்த உலகம் ஒரு கனவுங்க, இந்த உலகம் ஒரு கனவு, சீக்கிரம் முடிஞ்சிடும். கிறிஸ்து உங்களுக்கு பிரஷஸான்னு கேட்டு பாருங்க. அவர் ரொம்ப பிரஷஸ், அவர் உங்களுக்கு பிரஷஸா? அவர் மேல் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் வெக்கப்படுவதில்லை. எல்லாத்துக்காக அழுவுறீங்க, எல்லாத்துக்காக அழுவுறீங்க. அது இல்லை, இது இல்லை, அது முக்கியம், இது முக்கியம், இது முக்கியம்னு அழுவுறீங்க. கிறிஸ்து உங்களுக்கு முக்கியம் இல்லை? எத்தனை காலம்தான், எத்தனை காலம்தான் இப்படி வாழ போறீங்க? கிறிஸ்து அவர் மேல் விசுவாசம் இருக்கிற வெக்கப்பட மாட்டான்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னொன்னு சொல்லவா, ரொம்ப பெரிய பயங்கரம். அவர் மேல் விசுவாசம் வைக்காத, வெறும் ஜீவனுள்ள கல்லு மாத்திரம் இல்லை. அடுத்த வாரம் நான் சொல்ல போறேன், உங்களுக்கு வரப்போற பெரிய பயங்கரம் கிறிஸ்துவை நம்பாதவர்களுக்கு. அவர் வெறும் ஜீவ கல்லு மாத்திரம் இல்லை, ஜீவன் கொடுக்கிற கல்லு மாத்திரம் இல்லை. அவரை நம்பாதவங்க மண்டை மேல ஒழுந்து மண்டையை வெடிக்கிற கல், அவர் வெடிச்சிருவாரு. இடதுகளுக்கு ஏதுவான கல், விழுதலுக்கு ஏதுவான கல் வரப்போது அடுத்த வாரம். ரொம்ப டேஞ்சரஸ் கல் அவர். அவரை நம்பாம போனீங்கன்னா, அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவன் வெக்கப்பட மாட்டான். அவர் மேல விசுவாசம் வைக்காத போனீங்கன்னா, நீங்க எது மேல எல்லாம் பெருமை பாராட்டுறீங்க அது மேல எல்லாம் வெக்கம்தான் வரும். உங்களுக்கு வெக்கம் வரும், பயங்கரமா வெக்கம் வரும். நரகத்துல போய் ஐயோ வெக்கமான இடம், நான் ஏன் பிறந்தேன்னு வெக்கப்படுவீங்க. நான் ஏன் வளர்ந்தேன் வெக்க, நீங்க பேசுற ஒரு ஒரு வார்த்தைக்கும் வெக்கம், சிந்தனைக்கு வெக்கம், வாழ்க்கைக்கே வெக்கப்படுவீங்க. யூ பி அஷேம்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். கிறிஸ்து விலையேற பெற்ற கல், அவர் மேல நம்பிக்கை வைங்க. இன்னைக்கு வாங்க, அடுத்த வாரம் பெரிய சாபமான இது வரப்போகுது. யார் தெரியுமா இந்த கல்லை நம்ப மாட்டாங்கன்னு பேதுரு சொல்றாரு? கடவுள் நரகத்துக்குன்னே சில பேரை செலக்ட் பண்ணிருக்கிறாராம், அவங்க இந்த கல்லை நம்ப மாட்டாங்களாம். அந்த சாபம் உங்க மேல பழிச்சிடாதபடிக்கு இன்னைக்கு வந்துருங்க கிறிஸ்து கிட்ட. இவர் மேல நம்பிக்கை வைங்க, இவர் தான் எல்லாமே எனக்கு. அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா அந்த தேவன் உங்களை பராமரிப்பார், அந்த தேவன் உங்களை பார்த்துக்குவார். அவர்கிட்ட நம்பி வந்துருங்க. ஜெபம் பண்ணுங்க.